യേശു രാജനെ ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നു. യേശുവെ, നീ രാജാവ് രാജൻ കത്താടി കത്തരനായിരിക്കും. ഭൂമിയിൽ രാജാക്കൾക്കല്ല, നീ രാജാവായിരിക്കും. രാജാക്കളെ തള്ളി രാജാക്കളെ ഏർപ്പെടുത്തുകയും ഉലകമാണ് പേര് അത് എവ്വളവ് കുഴപ്പത്തിലെ ഇരുന്നാലും എല്ലാം നമ്മുടെ കൺട്രോളിൽ ഇരിക്കുന്നു. എവളുമേ ഔട്ട് ഓഫ് കൺട്രോൾ അല്ല. മനുഷ്യരാണ്ടേ ഇന്ന് ഉലകത്തെ അവൻ കെടുത്തിരിക്കലാം. അതാണ്ടൊരു ഉലകത്തിലെ പല കാര്യങ്ങളെ ചെയ്തുകൊണ്ടിരുന്നാലും എല്ലാവറ്റെയും നീ പാത്തിക്കൊണ്ടിരിക്കുകയും എല്ലാവർക്കും മുടിവുണ്ട്. ന്യായത്തീർപ്പിൻ നാളിലെ ഞങ്ങൾ ജീവിച്ചുകൊണ്ടിരിക്കോ. നീ ആണ്ടൊരു സുബ്രീം ജഡ്ജിയായി വന്നിരിക്കുകയും മേഘത്തിലെ വന്നിരിക്കുകയും വൈശ്വിക്കോടുകൂടെ നീർ വന്നിരിക്കുകയും ഇന്ന് ഉലകത്തിലെ ഇരിക്ക പാവങ്ങളെ നീർ പാത്തിക്കൊണ്ടിരിക്കുകയും അക്രമങ്ങളെ പാത്തിക്കൊണ്ടിരിക്കുകയും ഉലകം സോദോമയെ പോലും നോവാ കാലത്തെ പോലും മാറിയിരിക്കുമ്പോൾ നീ നീതിയുള്ള ന്യായാധിപതിയായി വന്നിരിക്കുകയും ആണാലും അന്ന് ആബ്രഹാം ആണ്ടവരെ കുറുക്കെ നിന്ന് ആണ്ടവരെ അവൻ ജപം പണുകാൻ അത് നിമിത്തമായ ലോത്തുവയും അവന്റെ കുടുംബത്തെയും അന്ന് അളവിലെന്ത് പാതുകാത്തി. അതേപോലെ ആണ്ടവരെ ഞങ്ങൾ ആണ്ടവരെ സകലോകത്തുക്കും ന്യായാധിപതിയായി ഉമ്മടത്തിലെ വന്ന് ഇറക്കത്തുക്കാകെ കെഞ്ചുകോ ഇടവെളിയിലെ നിന്ന് ജപിക്കുമ്പടിയാകെ യേശുവേ നീർ വന്നിരിക്കുകയും മനുഷ്യകുമാരന്റെ ഊഴിയും മറുപടിയുമായ വന്നിരിക്കുന്നത് എങ്ങനെയൊക്കെ ശരീര മീട്ടി കൊണ്ടുവരെ വന്നിരിക്കുകയും ഉലകത്തിലെ വാഴ മുടിയാത ഒരു സൂഴലെ വരുമ്പോഴത് എങ്ങനെ നീർ മേലെ എടുത്തുകൊള്ളുവീർ എന്ന് അറിഞ്ഞിരിക്കുന്നു. കടൈസി ആത്മ ആണ്ടവരെ വാർത്തയിലെ വരുമ്പോഴത് നീർ ഒരു നിമിഷം കൂടെ താമതിക്ക മാറ്റി എങ്ങനെ മേലെ നീർ എടുത്തുകൊള്ളുവീർ. അന്ന് തുകയും നിറവാകും വരയ്ക്കും നീർ കാത്തിരിക്കുകയും ഞങ്ങൾ കാത്തിരിക്കുകയും ഇതോ ഞങ്ങൾ പരിപൂർണം അടയ വേണ്ടും. ജപത്തിനാലും വാർത്തയിനാലും താൻ ഞങ്ങൾ പരിപൂർണ അടയ മുടിയും. ജപത്തിനാലും വാർത്തയിനാലും മാത്രം താൻ ഞങ്ങൾ ജയമാന ജീവിയെ ചെയ്യ മുടിയും. അല്ലത് ശത്രുങ്ങളെ വഞ്ചിത്തിരിപ്പോടുവാൻ സോദനയിലെ ഞങ്ങൾ സിക്കിക്കൊള്ളുവോം. കർത്താവെ, ലോത്തിൻ മനവിയ ഉണ്ട് പിള്ളകൾ ആന സോദനിൻ അളവിലെ സിക്കിക്കൊണ്ടാർ. ലോത്ത് മറ്റും ആണ്ടവരെ മീക്കപ്പെട്ടതേ ഞങ്ങൾ അറിഞ്ഞിരിക്കോ. അതേ പല മറുപടിയും വരപ്പോകരുത്. നവകാലത്തിലെ അറിവ് അധികമാണത് പോലെ ഇപ്പോഴത്തെ ദാനിയൽ തിരുസി സ്വർണവണമായ അറിവ് പെരുകിപ്പോയിരിക്കുന്ന കാലത്തിലെ ഞങ്ങൾ വാണ്ടുകൊണ്ടിരിക്കോ. ഏജ് ഓഫ് ഇൻഫർമേഷൻ ഇപ്പോഴത്തെ ആണ്ടവരെ തകവൽ തുടർപ്പ് അധികമാക മാറിയിരിക്കുന്നത്. ഇതുമാണ് വിജ്ഞാന ഉലകത്തിലെ നീർവാമ്യ ആണ്ടവരെ അധികമാണ് സത്യത്തെ വെളിപ്പെടുത്തിയിരിക്കുകയും മുത്രകളെ തുറന്ന് ദേവ രഹസ്യത്തെ വെളിപ്പെടുത്തിയിരിക്കുകയും ഇത് ഒരു ഗ്രേറ്റസ്റ്റ് ഏജ് ആയിരിക്കുന്നത്. മകത്താണ് ഒരു കാലമായി ഇരിക്കുന്നത്. കർത്താവ്, പാപം പെരുകുമ്പോഴത് കിരുബയും അധികമാക പെരിയിരിക്കുന്നത്. തലയ്ക്കൽ വന്നിരിക്കുന്നത് കിരുബ ഉണ്ടാവതാക എന്ന് ആർപ്പരിപ്പാറുകൾ ഞങ്ങൾ ആർപ്പരിക്കുകയും ആണ്ടവരെ നീർ ഫുൾനെസ് ഓഫ് ഗോഡ് വന്നിരിക്കുകയും ഞങ്ങൾ ആണ്ടവരെ അത് അറിഞ്ഞു കൊള്ളത്തക്കതാക റെക്കനൈസ് പണ ഉമോടുമുള്ള എങ്ങളെ അടയാളപ്പെടുത്തത്തക്കതാക നീർ നമ്മെ കിരുബ തരുവീരാക ഉമ്മടെ ആദ്യനാലേ ഞങ്ങൾ ആണ്ടവരെ എങ്ങൾക്ക് അരുളപ്പെട്ട അന്ന സ്ലാറ്റിങ്ങളെ എങ്ങൾക്ക് അരുളപ്പെട്ട അന്ന വെളിപ്പാട്ടെ അറിഞ്ഞു കൊള്ളത്തക്കതാക എങ്ങളുടെ മനതെ നീ തറക്ക വേണ്ടുമാ ജീവിക്കുന്നു. ഉമ്മടെ വാർത്തയാണത് വിലയേറപ്പെട്ട പൊക്കിസമായി ഇരിക്കരുത് ആണ്ടവരെ. അത് ഞങ്ങൾ പറ്റിക്കൊള്ളാൻ ഈ കൃപത്താരും എങ്ങളുടെ ഹൃദയത്തിലെ അത് ഞങ്ങൾ പൊക്കിസമായ വയ്ക്കത്തക്കതായ കൃപത്താരും. ഇത് ആണ്ടവരെ നമ്മുടെ വാർത്തയാണത് അതീയാണ്ടവരെ സന്തോഷത്തെ തരുകരുത്. ഉലകം തരക്കൂടാതെ സമാധാനത്തെയും സന്തോഷത്തെയും തരുകരുത്. ഇന്ന പശുത്വാദിയും സന്തോഷത്തെ ഞങ്ങൾ മുഴുമയാക പേര ഉദവി ചെയ്യും. തടയാരിക്കുന്ന എല്ലാ ശത്രുടെ കിരികളെ അപ്പുറപ്പെടുത്തും. മുളങ്ങാൽ പെയ്തിരിക്കുന്ന കത്തരുടെ പിള്ളകളെ നീർ ആസ്വദിപ്പീരാക. താമസിക്കൊണ്ടിരിക്കുന്ന നമ്മുടെ പിള്ളകളെ കൂട്ടിച്ചേരും. പലവിധമായ സൂഴലിനെ നിമിത്തമാക സാസുമായി ആരാധിക്കപ്പെടാതെപടി തടൈ ചെയ്യാൻ പാർവതീശ്വര ജനങ്ങളെ ആരാധിക്കപ്പെടാതെപടി തടൈ ചെയ്താൻ ആണാലും മോശ ആണ്ടവരെ അവരെ വിടുവിപ്പാൻ എന്ന് അറിഞ്ഞിരിക്കുന്നു. കർത്താവെ, മനാന്തരത്തിലെ നമുക്ക് തലി ചെലുത്തി ആരാധന ചെയ്യുംപടിയാകെ അവരെ നീർ വെളിയെ കൊണ്ടു. ഇപ്പോഴും ഇന്ന് രാത്രി വേളയിലെ ഞങ്ങൾ നമുക്ക് ആരാധന ചെയ്യുകയും തടയായിരിക്കുന്ന ശത്രുടെ കിരികളെ അപ്പുറപ്പെടുത്തും. തടയപ്പെട്ടിരിക്കുന്ന ആത്മാക്കൾക്ക് ഉള്ളത്തിലെ കിരിയ ചെയ്ത് വിരവിലെ നീർ കൂട്ടിച്ചേർത്തീരാക. ഇപ്പോഴും ധ്യാനിക്കപ്പോ വാർത്തകളോട് നമ്മുടെ ആശീർവാദത്തെ കൂട്ടും. മുടിയും മറ്റും നമ്മുടെ പ്രസംഗങ്ങളോടുകൂടെ ഇരിക്കട്ടും. കത്ര യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ വേണ്ടിക്കിടുകയും ആമേൻ. കത്ര യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമം മയപ്പെടുവതാക. ഇന്ന് വെളിപ്പ് ജപത്തിലെ നമുക്ക് പ്രയോജനമായ തെരിഞ്ഞു കൊള്ളപ്പെട്ടതാണ് വേദവസനം. പ്രസ്തുത മത്തേയൻ സുവിശേഷം 14:31. മത്തേ 14:31.
ഉടനെ യേശു കയ്യെ നീട്ടി അവനെ പിടിച്ച് അർപ്പവിശ്വാസിയെ ഏൻ സന്ദേഹപ്പെട്ടാ എന്നാർ.
உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அர்த்த விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஓ யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த், வை டிட் யூ டவுட். அடுத்தபடியாக அதே புஸ்தகம் மத்தேயு 15:28 வாசிக்கலாம்.
இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள்.
இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஓ மேன், கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த், பீட் அட் யூ ஈவன் ஆஸ் யூ வில். ஓ மேன், கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த், இஸ்ரியே உன் விசுவாசம் பெரியது. 14:31 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து சொல்லுகிறார், அர்த்த விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று அவனை கடிந்து கொள்ளுகிறார். ஓ யூ ஆர் லிட்டில் ஃபெய்த், வை டிட் யூ டவுட், நீ ஏன் சந்தேகப்பட்டாய் என்று அவனை கடிந்து கொள்ளுகிறார். அடுத்த 15:15 இயேசு கிறிஸ்து அந்த கானானிய இஸ்ரியை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஓ உமன், கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த், பீட் அட் யூ ஈவன் ஆஸ் யூ வில், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இங்க வந்து அர்த்த விசுவாசியே என்று பேதுரு சொல்லும் பொழுது, அடுத்த அதிகாரத்திலே கானானிய இஸ்ரியை பார்த்து, உன் இஸ்ரியே உன் விசுவாசம் பெரிது, இங்க அர்த்த விசுவாசம் லிட்டில் ஃபெய்த், இங்க கிரேட் ஃபெய்த். நான் கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், லிட்டில் ஃபெய்த் அண்ட் கிரேட் ஃபெய்த், அர்த்த விசுவாசமும் பெரிய விசுவாசமும். லிட்டில் ஃபெய்த் அண்ட் கிரேட் ஃபெய்த், ஆண்டவர் பேதுரை பார்த்து உனக்கு லிட்டில் ஃபெய்த் தான் இருக்குங்கிறார். ஓ யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த், வை டிட் யூ டவுட், நீ ஏன் சந்தேகப்பட்டாய், உன் விசுவாசம் மிக சிறிதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அர்த்த விசுவாசம் என்றால் லிட்டில் ஃபெய்த்தின் அர்த்தம். அர்த்த விசுவாசம் என்றால் மோசமான விசுவாசம் இல்லை. சிலர் அதை மோசமான விசுவாசம் நினைச்சுக்கிட்டு ரொம்ப சீப்பா பேசுவாங்க. அப்படி அர்த்தத்தில் இயேசு சொல்ற, இயேசு என்ன சொல்கிறார் என்றால், உன் விசுவாசம் ரொம்ப லிட்டிலா இருக்கிறது, சின்னதா இருக்கிறது, சிறிதாக இருக்கிறது. அர்த்த விசுவாசம் என்றால் ஒரு சபிக்கப்பட்டது போல நம்ம ட்ரீட், நல்ல நாட்டில் அப்படி பேசுவாங்க சிலர். அப்படி பேசுறத நான் கேட்டிருக்கிறேன். இயேசு அந்த அர்த்தத்தில் சொல்லல, உனக்கு ஃபெய்த் இருக்குது ஆனா அது லிட்டிலா இருக்கு, ரொம்ப சிறிய விசுவாசமா இருக்கு. அவனை ஏதோ அறிவுறுத்த மாதிரி, இதை ஏதோ அவனை வந்து ரொம்ப சீப்பா நினைச்ச மாதிரி அப்படி நம்ம நினைக்கிறோம். அதான் அர்த்த விசுவாசம் சொல்லும் பொழுது மற்ற ஜனங்களை பார்த்து அர்த்த விசுவாசின்னு சொல்லி நம்ம வந்து பரியாசம் பண்ண மாதிரி சொல்லுவோம். சிலர் அப்படி சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். இது ஒரு பரியாசம் பண்ணி சொல்லல. இயேசு கிறிஸ்து, உனக்கு ஃபெய்த் இருக்கு ஆனா இட் இஸ் சோ லிட்டில், அது ரொம்ப சின்னதா இருக்கு, போதுமான விசுவாசம் உனக்கு இல்லை. அப்படிதான் அவர் சொல்லுகிறார், உனக்கு போதுமான விசுவாசம் இல்லை, உன் விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை, உன்னுடைய விசுவாசம் ரொம்ப வீக்காக பலவீனமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனா இந்த காதானிய ஸ்திரியை பார்த்து இயேசு சொல்லுகிறார், ஓ உமன், கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த், உன் விசுவாசம் பெரிது, நீ உனக்கு அதிகமான விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால என்ன சொன்னால், லிட்டில் ஃபெய்த் அண்ட் கிரேட் ஃபெய்த். பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நமக்கு லிட்டில் ஃபெய்த் இருக்குதா, நமக்கு கிரேட் ஃபெய்த் இருக்குதா, அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும், அதனால என்ன பலாபலம் கிடைக்கிறது என்பதை நீங்கள் வந்து கவனமாக கவனிக்க வேண்டும். குழந்தைகள் வந்து அமைதியா இருக்கணும். லிட்டில் ஃபெய்த் அண்ட் கிரேட் ஃபெய்த். இவனுக்கு வந்து பேருக்கு வந்து வெரி லோவஸ்ட் டிகிரி ஆஃப் ஃபெய்த், ரொம்ப குறைந்த அளவு விசுவாசம் இருக்கு. ரொம்ப குறைந்த அளவு விசுவாசம் இருப்பதுக்கும் அவிசுவாசம் இருப்பதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒருவேளை நம்முடைய விசுவாசம் பேதுரு விசுவாசத்தை போல மிக குறைந்த அளவு இருக்கலாம், லோயஸ்ட் டிகிரியாக இருக்கலாம், ஆனா நமக்கு அன்பிலீஃப் இல்லை, அவிசுவாசம் இல்லை. நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு அன்பிலீஃப், அவங்களுக்கு அவிசுவாசம் இருக்கிறது. நமக்கு ஒருவேளை நம்முடைய ஃபெய்த் வந்து லோயஸ்ட் டிகிரியா இருக்கலாம், ஆனா அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. உலகத்தின் மக்கள் அவிசுவாசிகள், அன்பிலீவர்ஸ், அவங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்கிறது. நம்ம விசுவாசிகளா இருந்தாலும் சில நேரங்களில் நம்மட விசுவாசம் அந்த பேதுரு போல லிட்டில் ஃபெய்த்தா இருக்கலாம், இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஸ்மாலஸ்ட் ஃபெய்த் இன் கிரைஸ்ட், நமக்கு வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஃபெய்த் இருக்கலாம். இதே இன்னொருத்தருக்கு விசுவாசமே இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. த மேன் ஹூ ஹாஸ் நன், ஒருத்தனுக்கு ஸ்மாலஸ்ட் ஃபெய்த் இருக்கு, இன்னொருத்தனுக்கு விசுவாசமே இல்லை, அவன் தான் அவிசுவாசி. ஒருவன் வந்து ஸ்மாலஸ்ட் ஃபெய்த் இருந்தாலும் அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான், அவன் பல்லகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். ஆனா இந்த அன்பிலீவர், அவனுக்கு வந்து அன்பிலீஃப் இருக்கிறது, அவிசுவாசம் தான் இருக்கிறது, அவன் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். இவன் வந்து பல்லகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான், அவன் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு இவனுக்கு போதுமான விசுவாசம் இல்லை, அவனுக்கு விசுவாசமே இல்லையே. அதனால பாருங்க, நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். இவனுக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா ஸ்மாலஸ்ட் ஃபெய்த் இருக்கு, அவன் அவிசுவாசி, கீழ்ப்படிய மாட்டான். அதனால இவனுக்கும் அவனுக்கும் ரொம்ப டிஃபரண்ட் இருக்கு. அவனை விட இவன் பெட்டர் தான், ஆனாலும் அவனுக்கு என்னன்னா விசுவாசம் ரொம்ப லிட்டிலா இருக்கிறது, ஸ்மாலஸ்ட் ஃபெய்த் இருக்கிறது. அதே போல இது ஸ்மாலஸ்ட் ஃபெய்த், வீக் ஃபெய்த், பலவீனமான விசுவாசம் இருக்கிறதுக்கும் ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இந்த சிஸ்டருக்கு ரொம்ப வந்து இந்த ஃபெய்த் ரொம்ப வீக்கா இருக்குது, இந்த சிஸ்டருக்கு வந்து ஃபெய்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ரெண்டு பேருக்கும் டிஃபரெண்ட் இருக்கு பாத்தீங்களா. இதுல மூணு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு விசுவாசமே இல்லை, அவிசுவாசி. இன்னொருத்தருக்கு ஸ்மாலஸ்ட் ஃபெய்த் இருக்கு, இன்னொருத்தருக்கு ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால பேதுருக்கு வந்து லிட்டில் ஃபெய்த் இருக்கிறது, ஆனா அந்த கானானிய ஸ்திரிக்கு ஸ்ட்ராங் ஃபெய்த் வந்து அவளுக்கு ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்கிறது, கிரேட் ஃபெய்த் இருக்கிறது. அதனால ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கிறது, ரொம்ப இடைவெளி இருக்கிறது. நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம் என்றால், நம்ம கர்த்தருடைய வருகையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்முடைய விசுவாசம் வந்து ஸ்ட்ராங் ஃபெய்த்தா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ராட்சரி ஃபெய்த்தாக நம்ம இருக்க வேண்டும். டூ ஸ்டோரிஸ் நம்ம பார்க்கிறோம், ஒன்னு 14 அதிகாரம், இன்னொன்னு 15 அதிகாரம். 14 அதிகாரத்தில் பேதுருவை குறித்து பார்க்கிறோம், 15 அதிகாரத்தில் கானானிய ஸ்திரியை பார்க்கும் பொழுது பேதுருக்கு வந்து இயேசுக்கு சொல்லுகிறார், ஓ லிட்டில் ஃபெய்த், நீ உனக்கு சின்ன விசுவாசம் தான் இருக்கிறது. ஆனா கானானிய ஸ்திரியானவர் புகழுகிறார், கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த், உன்னுடைய விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிறார். எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி நன்றாக தெரியும். ஆனால் நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்பதை நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். இந்த முதலாவது இந்த பேதுருவை நம்ம பார்க்கும் பொழுது, பேதுரு வந்து இதை இயேசு கிறிஸ்து அவனை கடிந்து கொள்கிறார். உனக்குடைய ஃபெய்த் வந்து மெச்சூர் ஃபெய்த் இல்லை, உன்னுடைய ஃபெய்த் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் டிகிரியாக இருக்கிறது. ஆனால் அவன் நான் இயேசுக்கு சுவோடு கூட இருந்து 3.5 வருஷம் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறான், அவன் அதிகமான செய்திகளை கேட்டிருக்கிறான், இத தேவனை குறித்து அவனுக்கு அதிக நாலேஜ் உண்டு, அவனுக்கு நான் ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்க வேண்டும். இத 4 men of 12, 12 பேருக்கு அவன் தான் முன்னோடியா இருக்கிறான். எல்லா சீசனை காட்டிலும் அதிக க்ளோஸா இருக்கிறது இந்த பேதுரு தான், எல்லாத்துக்குமே லீடராக இருக்கிறான். அவனுக்கு எவ்வளவு ஃபெய்த் வேணும்? அது மாத்திரமல்ல, இவர் பெந்தகோஸ்து நாளில அவன் தான் பிரசங்கம் பண்ணுறான், முதலாவது பிரசங்கம் பண்ணுகிறார். அப்படியாத்தவனுக்கு எவ்வளவு ஃபெய்த் இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், பல்லவராஜ்யத்தின் திறவுகளை நான் உன் கையில கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். Behold, I give you the keys of the kingdom of heaven. ஆண்டவர் பல்லவராஜ்யத்தின் திறவுகளையே பேதுரு கையில தான் கொடுக்கிறார். அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு எவ்வளவு ஃபெய்த் இருக்க வேண்டும்? யோவான் 21 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அங்க பேதுருவோடு கூட வீட்டிலிருந்த பின்பு பேசுகிறார், அவனோடு கூட ரொம்ப நேரம் சம்பாஷிக்கிறார். நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஃபீட் மை லேம் என்று சொல்லுகிறார். ஃபீட் மை feed my lambs, feed my sheep, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று அவனுக்கு ஆண்டவர் அவ்வளவு தூரம் உத்தரவாதமான ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கும் பொழுது அவனுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, நம்ம வந்து எவ்வளவு காலம் பிரசங்கத்தை கேட்கிறோம், எத்தனை நம்ம செய்தியை கேட்கிறோம், இதை விசுவாசமான வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய ஃபெய்த் எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும், நமக்கு எவ்வளவு வெளிப்பாடான செய்தி ஆண்டு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், சாதாரண மக்களை காட்டிலும் நமக்கு எவ்வளவு ஃபெய்த் இருக்க வேண்டும். அவங்க கேட்கிற செய்தியானது இது ரொம்ப குறைவான செய்தி. நம்ம வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு நம்ம கேட்கும் பொழுது, பரிபூர்ணமான வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு ஃபெய்த் எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும். பேர் இவ்வளவு க்ளோஸ் ஆயிருந்தோம், அவனை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், உன் விசுவாசம் வந்து ரொம்ப குறைவாய் இருக்கிறது என்று அவனை கடிந்து கொண்டார் என்று பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை நம்ம கூட அதிக வருஷமாக சீனியர் பிலீவராயிருக்கலாம், நிறைய மெசேஜ் கேட்கலாம், இதோ பைபிள் நிறைய படிச்சிருக்கலாம். அப்படி இருந்தாலும் சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை பார்க்கும் பொழுது, ஓ யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த், வை டிட் யூ டவுட், நீ வந்து குறைவான விசுவாசமாய் இருக்கிறாய், நீ ஏன் சந்தேகப்பட்டாய் என்று நம்மை கடிந்து கொள்ளலாம். ரோமன் என்ன சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறான், 28 வாசிக்கலாம்.
பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார்.
இயேசு கிறிஸ்து என்ன கடல், அவர் வந்து அந்த ஜபம் பண்ண மலையில போய்விட்டார். இவங்க வந்து அக்கறைக்கு நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க. நடு ராத்திரியிலே இயேசு கிறிஸ்து மலையை விட்டு இறங்கி கடல்ல நடந்து கொண்டு வருகிறார். அப்பொழுது அந்த சீசர்கள் படவில் இருந்த சீசர்களை பார்த்து ஆவேசம் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு ஈவில் ஸ்பிரிட் வருது, ஏன்னா மனுஷன் கடல் மேல நடக்க முடியாது, அதனால அது அந்த மனுஷன் கிடையாது, ஒரு ஈவில் ஸ்பிரிட் நம்ம படவை நோக்கி வருது, இதோ பேய் நம்மளை நோக்கி வருது என்று ஆவேசம் என்று அலறினார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்ன உடனே இப்பொழுது இந்த பேதுரு சொல்லுகிற ஆண்டவரே, அது நீரே ஆனால், அது பேய் இல்லை, அது இயேசு கிறிஸ்து, அது நீரே ஆனால், அதனால அது நீரே ஆனால் நான் வந்து ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். ஆண்டவரே நீரே ஆனால், லார்ட் இஃப் இட் இஸ் யூ பிட் மீ கம் அண்ட் டு மீ கம் அண்ட் டு யூ ஆன் த வாட்டர், லார்ட் இஃப் இட் இஸ் யூ command me, command to you on the water. அதுவே நீர், அது நீராய் இருப்பீர் என்றால், அது நீர் தானா, நீரே இருப்பீர் என்றால் அது ஒரு சந்தேகம் இருக்கு. அது நீரா அல்லது வேற யாரா, அது ஏசா அல்லது வேற யாரா, அது நீரே ஆனால் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா, இட் இஸ் யூ அப்படின்னு சொன்னால் இஃப் அங்க வரும் பொழுது அது ஒரு சந்தேகத்தை குறிக்குது, அவனுக்கு ஒரு டவுட் இருக்கிறது, அது அவரை இயேசுவா அல்லது வேற யாரா, இயேசுவே அது நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு கட்டளை விடும் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து நீ வா என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார்.
வா என்று சொன்னார், கம் என்று சொல்லும் பொழுது இது அவன் வந்து, இட் இட் இஸ் யூ, அது நீரே ஆனால் நான் வந்து தண்ணீர் மேல் நடந்து வர எனக்கு கட்டளை விடும் என்று சொல்லும் பொழுது நீ வா என்று அவர் கட்டளை கொடுக்கிறார். அவன் வந்து புறப்பட்டு போகிறான், கடல் மேல் நடந்து போகிறான். பாருங்க, இவன் வந்து என்ன செய்யறால், ஒரு அடையாளத்தை தேடுகிறான். நீர் வந்து நீர்தான் என்று நான் உண்மையாக நிச்சயித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நானும் கடல் மேல் நடக்க வேண்டும், எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும், நான் வந்து தண்ணீர் மேல் நடந்து வர வேண்டும், அப்படியானால் நீர் என்பதை நான் அறிந்து கொள்வேன் அப்படின்னு ஒரு அடையாளத்தை கேட்கிறோம். இதுதான் வீக் ஃபெய்த். வீக் ஃபெய்த் எப்பொழுதுமே ஒரு அடையாளத்தை கேட்கும், ஆனா ஸ்ட்ராங் ஃபெய்த் நமக்கு இருக்கும் என்றால் நம்ம அடையாளத்தை கேட்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே அவருடைய வார்த்தை அப்படி போட்டிருக்காரு, கண்டிப்பா நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. நான் தான் அவர் சொன்ன பிறகு அந்த சந்தேகமே கிடையாது, நீரே ஆனாலும் கேள்வியே இடம் இல்லை, நான் தான் அப்படி சொல்லும் பொழுது அது உடனே விசுவாசிக்க வேண்டியதானே, அதுல என்ன சந்தேகம் இருக்கிறது. இவன் வந்து நீரே ஆனால் நான் அதை உறுதிப்படுத்தும்படி நானும் தண்ணீரில் நடந்து வர வேண்டும் என்று ஒரு அடையாளத்தை கேட்கிறான். நம்ம தேவனுடைய வார்த்தையை வந்து அப்படியே விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம வந்து அதை பரிசோதித்து பார்ப்பதில்லை. அது வந்து கர்த்தருடைய வார்த்தை, இஸ் தி வேர்ட் ஆஃப் காட், ஹல்லேலூயா. அது ஜீசஸ் வேர்ட். கம் என்று சொல்லும்பொழுது, நீ வா என்று சொன்னால் உடனே வர வேண்டும். நான் தான் என்று அவர் சொல்லும்பொழுது என்ன சந்தேகம் இருக்கிறது? சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அதை ஒரு அடையாளத்தினால நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் என்று சொன்னால் அவன் விசுவாசிக்க வேண்டும். மற்ற இந்த சீசன் ஆகுது அப்படி சொன்னானா? இல்ல. அவங்க எல்லாம் வந்து நான் தான் கடல் மேல நடந்து வந்து நான் தான் சொன்னோட அவங்க எல்லாம் பிலீவ் பண்ணாங்க. அவங்க எந்த கொஸ்டினும் கேட்கல. இவன் மட்டும் அந்த கொஸ்டின் கேட்கிறானா, எனக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா அது லிட்டில் ஃபெய்த்தா இருக்கு. அது துவக்கத்திலேயே அந்த விசுவாசம் வந்து குறைவா இருக்கிறது. நான் தான் அப்படி விசுவாசிக்க வேண்டியதா? அவர் என்ன செய்யாரு? நான் தான் அவங்க விசுவாசிக்கும் பொழுது அவர் படகு பக்கத்தில் வராரு, வந்து அவர் படகுல ஏறிட போறாரு. நான் வந்து கடல்ல நீரே ஆனால் நானும் நடந்து வரணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீரே ஆனால் நானும் உமரத்தில் வரும்படி ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உமரத்தில் வர கட்டளையிடும் என்றான். அவன் பாருங்க, அவனுடைய விசுவாசம் வந்து வீக் ஃபெய்த்தா இருக்கு. வீக் ஃபெய்த் வந்து என்னைக்குமே அடையாளத்தை தேடும். நம்ம ஸ்ட்ராங் ஃபெய்த் வந்து அடையாளத்தை தேட மாட்டோம். ஹல்லேலூயா. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நம்ம தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. God's word is true. God's word is real.
Amen.
It is eternal. Hallelujah.
Amen.
It will come to pass in the decree time and season. அந்த வார்த்தையானது ஏற்ற வேலையில நிறைவேறும். அதுல வந்து நம்ம வந்து அடையாளத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அடையாளத்தை கேட்கும் பொழுது விசுவாசம் இருக்கிறது, ஆனா அது வீக் ஃபெய்த். நம்ம அடையாளத்தை கேட்போம் என்றால் அது வீக் ஃபெய்த், ஆனா ஃபெய்த் இருக்கு, லிட்டில் ஃபெய்த். அது அன்பிலீஃப் கிடையாது, அது அவிசுவாசம் கிடையாது. அதனால நீரே ஆனால் நீர் எனக்கு நான் ஜலத்தின் மேல் நடந்து வர உமர்தல் எனக்கு வர எனக்கு கட்டளையிடும் என்று சொன்னான். அதனால என்னன்னா, அவனுக்கு கொஞ்சம் டவுட்டும் இருக்கிறது, அதே சமயத்தில் ஃபெய்த்தும் இருக்கிறது. அதான் லிட்டில் ஃபெய்த். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே வருவார், நம்ம அவரை ஆகாயத்தில் சந்திப்போம். அதுக்கு ஏதாவது அடையாளம் தேவையா? தேவையில்லை, கண்டிப்பா அது நிறைவேறும்.
அவங்களே
உலகமானது அட்டானிக் ஃபயர்ல அழிஞ்சி போகும் அப்படின்னு இயேசுக்கு சொல்லியிருக்கிறார். அது எப்படி ரொம்ப காலம் இருக்கும்? கண்டிப்பா அழிஞ்சி போகும். ஹல்லேலூயா. அந்தி கிறிஸ்து வருவார், லாஸ்ட் போப் வில் பி த ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லும் பொழுது அது எப்படி நிறைவேறாம போகும்? லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து தண்ணிக்குள்ள போகும், 40 மைல் ஆழத்துல தலைகீழா அது போகும், அமெரிக்காவின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என்று நமக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அது எப்படி நிறைவேறாம போகும்? அதுல நமக்கு கடுகளவு சந்தேகமே கிடையாது. அந்த வேலை வரும்பொழுது, டைம் அண்ட் சீசன் வரும்பொழுது, இந்த வேர்ட் வில் கம் டு பாஸ். அது நிறைவேறும். எத்தனை விசுவாசிக்கிறோம்? இந்த உலகத்தை நம்ம 1000 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது அது எப்படி நடக்காம போகும்? அதை ஸ்டாப் பண்ண யாராலும் முடியாது. அதுல நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது கண்டிப்பா நிறைவேறும். இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிற நாம வந்து ஒரு நாளில் அங்க ஆகாயத்தில் இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த சரீரத்தை இயேசு மாற்றுவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கக்கூடாது. நான் அப்படி விசுவாசிக்கிறேன். இதுல எனக்கு கடுகளவு சந்தேகம் கிடையாது. கண்டிப்பா அது நிறைவேறும். அந்த டைம் வரும்போது நிறைவேறும். இது வரைக்கும் சொன்னது நிறைவேறினது, இனிமேலும் நிறைவேற போகிறது. அதனால நம்ம அதை எதிர்நோக்கி இருக்கிறோம்.
ஆமென்.
கர்த்தருடைய வருகை எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த மொமெண்ட் ஆஃப் டைம், அந்த கண்ணிமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுகிற அந்த டைமை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். எத்தனை எதிர்நோக்கி இருக்கிறோம்? உங்களுக்கு அதுல சந்தேகம் இல்லைன்னா உங்களுக்கு அது மேல ஃபெய்த் இருக்கும். நீங்க அதை எதிர்பார்ப்பீர்கள், உங்க வாழ்க்கையில் அது நிறைவேறும். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அதுல வந்து சந்தேகமே அறவே கிடையாது. அதான் ஸ்ட்ராங் ஃபெய்த். இவனுக்கு நீரே ஆனால் நான் வந்து உமரத்தில் நடந்து ஜாத்தி மேல் நடந்து வர எனக்கு கட்டளையிடும். அதனால இன்னைக்கு சாபனத்து மக்களை பார்த்தா இயேசுதான் தேவனா, அல்லது பசுத்தாவியானவர்னு ஒருத்தர் இருக்கிறாரா, அல்லது பிதாவானவர் இருக்காரா, பல்லகத்தில் அப்படி 3 பேர் இருப்பாங்களா இப்படின்னு அவங்களுக்கு தான் சந்தேகம் இருக்குது. இயேசுவே நீரே தேவனானால் மூணு பேர் சொல்லியிருக்குது, ஆனா நீர்தான் தேவனானால் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று அவங்கதான் கேட்கணுமே ஒழிய நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இயேசுவே தேவன் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானத்தை தவிர, அவருடைய நாமத்தை தவிர வேற நாம இல்லை. நமக்கு அது விசுவாசம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா சாபத்து மக்களுக்கு யாரு கடவுள்? மூணு பேர்ல யாரு கடவுள்? யாரு பெரியவர், யார் சின்னவர்? மூணு பேர் இருக்கிறாங்களா? மூணு பேர் அல்லது நம்ம ஒருத்தர் இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறாரா அப்படின்னு அவங்க சந்தேகத்தில் இருக்கிறாங்க. அதனால அவங்க ஜபமும் கேட்கப்படாது. அவங்க ஜபம் வந்து இங்க பிதாட்ட கொஞ்ச நேரம், குமாரன் கொஞ்ச நேரம், இயேசு கிறிஸ்து கொஞ்ச நேரம், அவங்க அப்படி ஜபம் பண்ணலாமா? அல்லது கொஞ்ச நேரம் வந்து இயேசுவை நமக்கு சோத்திரம் பண்ணுவோம், பசுத்தாவியானவர் கொஞ்சம் ஆராதனை செய்வோம், பிதாவுக்கு ஆராதனை செய்வோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது பிசாசு அந்த ஆராதனை எடுத்துக்கொள்ளுகிறான். அதனால வெயின் வர்ஷிப். இன்னைக்கு நமக்கு ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்குது, இயேசுவே தேவன், அல்லேலூயா. அவரே பிதா, அவரே குமாரன், அவரே பசுத்தாவி. பிதான்னு சொன்னா அவர் நம்முடைய ஃபாதர்னு அர்த்தம். குமாரன் சொன்னா அவர் நமக்காக மனுஷனாக வந்தார் என்று அர்த்தம். பசுத்தம் ஆவியானவர் என்று சொன்னா நமக்குள்ள வாசமாக இருக்கிறார்னு அர்த்தம். த்ரீ ஸ்டேஜஸ் ஆண்டவன் நம்ம விசுவாசிக்கிறோம். இதோ த்ரீ டைட்டில்ஸ் த்ரீ மேனிஃபெஸ்டேஷன் விசுவாசிக்க முடிய. ஆனா இயேசுவே தேவன், ஹல்லேலூயா. இயேசுவே நீரே ஆனால் நான் கடலில் மேல் நடந்து வர எனக்கு உதவி செய்யும் என்று அவன் ஒரு சந்தேகத்தோடு சொல்லும் பொழுது ஒரு ஸ்ட்ராங்கா அறிக்கையிடல. அப்படியானால் என்ன கேட்டால் அவனுடைய விசுவாசம் வீக்கா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அர்த்த விசுவாசி என்று சொல்லுவார். அப்படி அவனுக்கு உண்மையிலே ஸ்ட்ராங் ஃபெய்த் இருந்தார் என்றால் அவன் கடல்ல நடக்காண்ட உட்கார்ந்துட்டு இருப்பான். எல்லாரும் மற்ற எல்லாரும் படையில உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருப்பான். ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படியே அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கிறார். இது ஆபேஷன் நினைச்சாங்க. இப்ப ஜீசஸ் நான் தான் சொல்லிட்டார். இப்ப அவனுக்கு பயமே இல்லை, சந்தேகமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை. அவர் அப்படியே நடந்து வந்து படகுல ஏறினோடனே சந்தோஷமா வந்து அவங்க அக்கறை சேருவாங்க. அவர் தேவன் என்று விசுவாசிப்பார்கள். கடல் மேல் நடந்தால் அவர் தேவன், ஹல்லேலூயா. கடலும் அந்த அலைகளும் அவரை அமிழ்த்த முடியவில்லை. அதன் மேல் அவர் ஒரு கிளாஸ்ல என்ன கிளாஸ் அந்த சர்ஃபேஸ்ல நடந்த மாதிரி நடந்து வர. அவளை என்னுடைய நான் விசுவாசிக்கிறவர் தேவனாய் இருக்கிறார், அவர் கத்த அப்படின்னு அவளுக்கு ஃபெய்த் ஸ்ட்ராங்கா மாறி இருக்கு. அவன் அதிகமாக அவர் திங்க் பண்ணவில்லை. அதே போல சிலர் அற்புதங்களை கண்டாலொழிய விசுவாசிக்க மாட்டார்கள். நம்ம ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், ஹல்லேலூயா. அற்புதம் செய்தாதான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு கிடையாது. நீர் எனக்கு இதை செய்தால்தான் நான் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுப்பேன், நான் ஒப்புக் கொடுப்பேன் அப்படி என்று சொல்லும் பொழுது வீக் ஃபெய்த். அது வந்து குறைவான விசுவாசம், லிட்டில் ஃபெய்த். ஸ்ட்ராங் ஃபெய்த் என்னவென்றால் இதை கத்த சொல்லி இருக்கிறார், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பொழுது பசுத்தாவியை பெற முடியும், இவர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அது சத்தியம், நான் உடனே எடுக்கிறேன். எனக்கு ஆண்டவர் அந்த அற்புதம் செய்யணும், இந்த அடையாளம் செய்யணும், அதெல்லாம் நம்ம கண்டிஷன் வைக்க மாட்டோம். அது வீக் ஃபெய்த் இருக்கிறவங்க வந்து எனக்கு இப்படி நடந்தா தான் நான் வந்து ஞானஸ்தானம் எடுப்பேன் சொல்லும் பொழுது அது வீக் ஃபெய்த். விசுவாசம் இருக்குது, அன்பிலிப்புக்கு அவிசுவாசம் இல்லை. ஆனா அந்த விசுவாசமானது குறைவா இருக்குது. நடந்தான நடக்காட்டான அது ரெண்டாவது காரியம், அற்புதம் ரெண்டாவது காரியம். முதலாவது என் ஆத்துமா ரசிக்கப்படணும். நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவர் அற்புதம் செய்வார், அந்த ஃபெய்த் அது அந்த கண்டிப்பா அவர் தருவார். இது வந்து ஸ்ட்ராங் ஃபெய்த். நீங்கள் என்னிலே என் வார்த்தையை உங்களிலும் நிறுத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா முக்கியமானது என்று சொல்லும் பொழுது அது ஸ்ட்ராங் ஃபெய்த். இப்போது அடுத்தபடியாக நம்ம வந்த அந்த பேதுருவை நம்ம பார்க்கும் பொழுது அவன் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ், கிரைஸ்ட் ரிலையன்ஸ் ரெண்டு இருக்கு. தன்னையே சார்ந்திருப்பது, கிறிஸ்துவை சார்ந்திருப்பது. Self reliance and Christ reliance ரெண்டுமே சேர்ந்து இருக்க முடியாது. உலகத்தின் மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் தன்னம்பிக்கை வேணும் என்று சொல்லுவார்கள். அவங்க சொல்றது ஒரு விதத்தில் ரைட்டு தான். தன்னம்பிக்கை இல்லாம உலகத்தில் வாழ முடியாது. உனக்கு வந்து உன்னையே நீ நம்பணும், அதான் தன்னம்பிக்கை. நான் அதை செய்திருவேன், நான் அதை சாதிச்சிருவேன், என்னால முடியும் அப்படின்னு நீ நம்புனாதான் நீ பரீட்சையில பாஸ் பண்ண முடியும், ஒரு வேலையை செய்ய முடியும். தன்னம்பிக்கை உனக்கு நம்மளால முடியுமா அப்படின்னு நீ வந்து சோர்ந்து போனியன்னா செய்ய முடியாது. இதுக்கு பேர் செல்ஃப் ரிலையன்ஸ். அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ், கிரைஸ்ட் ரிலையன்ஸ். கிரைஸ்ட் ரிலையன்ஸ் என்னால ஒன்னும் செய்ய முடியாது, ஆனா இயேசு கிறிஸ்துவால எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாத்தையும் செய்ய முடியும். ஒரு முடிய வெண்மையாக்கவோ கருத்தாக்கவோ உங்களால முடியாது. உங்களுடைய சரீர அளவோடு கூட ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அர்த்த காரியம் கூட உங்களால செய்ய முடியாதுன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். யோவான் 15:5 என்ன சொல்லுவா, என்ன நம்பி உங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க தன்னம்பிக்கைக்கு எங்க இடம் இருக்குது? உலகத்து மனுஷன் சொல்லுவாங்க, உலகத்து மக்களுக்கு அது சரியா பொருந்தலாம், ஆனா நமக்கு அப்படி இல்லை. அதனால மனுஷன் தன்னம்பிக்கையும் வச்சுக்கொள்ளுவோம், கிறிஸ்துவையும் சார்ந்து கொள்ளும். நமக்கு வந்து அதை செஞ்சிடலாம், ஆனா நம்ம ஜெபம் பண்ணிட்டு போயிருவோம். நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணி பாஸ்டர் கூட்டு நம்ம ஜெபம் பண்ணிக்கிடலாம் அப்படி சொல்லும் பொழுது இது என்னன்னா அந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கு. தன்னம்பிக்கையும் இதால் கிறிஸ்துவின் நம்பிக்கையும் சேர்ந்து இருக்கும் பொழுது ரெண்டும் சேர்ந்து வாழாது. ஒண்ணு வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை வேணும் உலகத்து மனுஷனை போல, அல்லது நீங்க விசுவாசியா இருந்த இயேசுவையே சார்ந்து ஜீவிப்பது. ஹல்லேலூயா. கிறிஸ்ட் ரிலையன்ஸ். இதோ கிறிஸ்துவையை ஆண்டவரே உம்மாலந்தியனால ஒண்ணும் செய்ய முடியாது, அர்த்தக்காரியம் கூட செய்ய முடியாது, நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மை பலத்துப்படுத்துவார் என்றால் பெரிய காரியத்தை செய்ய முடியும், அசாதாரணமான காரியத்தை செய்ய முடியும். எத்தனை விசுவாசியும் அவர் நம்ம மூலமா செய்யறார், நம்மளை பயன்படுத்தி அவர் செய்கிறார். அதனால நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீர்தான் என்னை பயன்படுத்த வேண்டும், உம்மால் அன்றி நான் என்னால எந்த காத்தி செய்ய முடியாது, ஒரு காலை நீட்டவோ மடக்கவோ முடியாது அப்படிங்கும் பொழுது அதுதான் கரெக்ட் ஃபெய்த். நம்ம ஃபெய்த் அப்படி உலகத்தின் மக்களுக்கு தன்னம்பிக்கை. ஏன்னா அவங்க கும்பிடுற கடவுள் வந்து அப்படியாப்பட்ட கடவுளா இருக்குது, அதால எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். அதனால வீக் ஃபெய்த் வந்து இவன் வந்து என்ன செய்ய, கால் வைக்கும் பொழுது கொஞ்சம் பயந்து பயந்து வைக்கிறான் தண்ணியில், ட்ரெம்பிளிங் ஃபீட். இதோ நம்ம நடக்க முடியுமா நடக்க முடியாதா என்று அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் வா என்று சொல்லிவிட்டார், இதோ தைரியமாக அவன் இறங்குகிறான். அதே சமயத்தில் அவனுக்கு பயமும் இருக்கிறது, அவன் ஒரு பயத்தோடு தான் அதை செய்கிறான். அதனால உண்மையான விசுவாசத்துல பயம் இருக்கவே செய்யாது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அதுபடிதான் நடக்கும், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். கப்பச்சேதத்தில் மாட்டிக்கொண்டாங்க அப்போஸ்தலர் 27 பிழைப்போங்க நம்பிக்கையே இல்லை. 14 வந்து ஒரே மழை பெய்யுது, சூரியன் வந்து காணவே இல்லை, ஒரே இருட்டா இருக்குது, கப்பலும் அளவில் உடஞ்சி போச்சு, யூரபிலிதான் என்ன கொடுங்காற்று வீத்துது, இதை தப்பிப்போம் என்ற நம்பிக்கையே இல்லை. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த ராத்திரியிலே பவுலே வந்து, பவுலே நீ பயப்படாதே, நீ எருசலேமில் என்ன குறித்து சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலையும் என்ன குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதனால உன் நிமித்தமாக உன்னோடு கப்பலில் இருக்கிற 276 பேரையும் நான் காப்பாற்றுறேன், உன் நிமித்தமாக உனக்காக அவங்களையும் நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவன் வந்து எல்லாரும் மனம் திறந்திருக்கும் பொழுது பவுல் பயப்படவே இல்லை. ஹல்லேலூயா. அவனுக்கு ஃபியரே இல்லை. ஏன் அவனுக்கு ஃபியர் இல்லைன்னா கர்த்தர் சொன்னபடியே நடக்கும். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நீங்க பயப்படாது, மனசிலே திடங்கொள்ளுங்கள், சாப்பிடுங்க. அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. நீங்க திடங்கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு கர்த்தர் சொன்னபடியே நடக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ராங் ஃபெய்த். அதுல எந்த விதமான ஃபியரும் இல்லை, எந்த விதமான தன்னம்பிக்கையும் இல்லை, எல்லாமே கிறிஸ்துவை அவன் சார்ந்திருக்கிறான். இப்போது அவன் கடல் மேல நடந்து வரும்பொழுது இந்த காத்து என்ன செய்யும் என்றால் ஊன்னு ஊழ சத்தம் போடும். ஓகே, புயல் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த நேரத்தில் எங்க நம்ம சர்ச்சில் இருக்க சீட்டெல்லாம் பிச்சுட்டு போகுது. நம்ம பிரதர்ஸ் எல்லாரையும் கூட்டு பெரிய பெரிய கயிறை போட்டு கட்டி வச்சோம். அதாவது ஒரு சத்தம் கொடுக்குது, ஓனி சத்தம் கொடுக்குது, அதான் ஹவுலிங். பெயில் கடல் நடக்கும்போது அந்த நீந்து வந்து ஊழ சத்தம் போடுது. ஆனா புயல் காற்று அந்த சத்தம் போடும் பொழுது பயந்துச்சான், லேசா அடிச்சா பயந்துருக்க மாட்டான். அந்த வின் வாஸ் ஹவுலிங். அது வந்து அதிகமான ஊழ சத்தம் போடும் பொழுது பீட்டர் பிகின்ஸ் டு சிங், அவன் வந்து மூழ்க ஆரம்பித்தான். அப்படி மூழ்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய விசுவாசம் வந்து வீக் ஃபெய்த் என்று நிரூபிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசு சொன்னாரோ, ஓ யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த், நீ அற்ப விசுவாசி என்று சொன்னார். அதே போல அவன் அற்ப விசுவாசியா இருக்கிறான், ஜீசஸ் கிரைஸ்ட் பக்கத்துல இருக்கிறார், கொஞ்சம் தள்ளி நிக்கிறான், அவர் அங்க நிக்கிறார், இவன் அங்க நிக்கிறான். விந்து வந்து எரிஞ்சா காற்று வந்து ஹவுலிங், அது ஊழச்சத்தம் போட்டு வேக ஸ்பீடா அது போகும் பொழுது இவன் பயந்துட்டான். பயந்த உடனே அவன் அமல ஆரம்பிக்கிறான். ஜீசஸ் பக்கத்துல இருக்காரு, அவர் என்ன அவன் அமல விட்டுருவாரா? இங்க நம்ம எல்லாம் கத்துடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இவன் நமக்காக ஜெபிக்காம இருப்பாங்களா? எல்லா கத்துடைய பிள்ளைகளும் ஜெபிப்பாங்க. இவன் ஆண்டவர் நம்மள அப்படி விட்டுருவாரா, மூழ்க விட்டுருவாரா? இவனுக்கு அந்த இதெல்லாம் இல்லை, பயந்துட்டான். ஓரளவு பார்க்கும் பொழுது என்ன சொல்லிருந்தால், இவனுடைய விசுவாசமானது ரொம்ப வீக்கா இருக்கிறது. அவனுடைய விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்த இயேசுக்கு சொல்லுகிறார், இவன் நான் ஜலத்தின் மேல் நடந்து வரட்டுமா, நீவே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வரட்டுமா அப்படின்னு சொல்லும் பொழுது
அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக
என்றார். உடனே அவன் படவை விட்டு இறங்கி அவன் நடந்து போனார். வா என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு பேர் தான் கம் என்று சொல்லும் பொழுது, அதற்கு அவர் வா என்றார். 29 வசனத்தில், அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். வான்னு சொல்லிட்டாருன்னா அது காட்ஸ் வேர்ட். அது இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து இந்த வா என்று சொல்லி புறப்பட்ட உடனே அவன் வந்து வேற எதை பற்றியும் அந்த காற்றை பற்றியே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எவ்வளவு சத்தம் போட்டாலும் அலைகள் எவ்வளவு பெருசா வந்தாலும் அதையும் அவன் கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு பார்த்து நேரம் நடந்துகிட்டே போயிட வேண்டியதா, அவர்கிட்ட போய் சேர்ந்துட வேண்டியதா? அவர் மார்போடு அவரை அவனை அணைத்துக் கொள்ளுவார். பின்பு ரெண்டு பேரும் சேர்ந்து படகை நோக்கி வர வேண்டியதானே, அதான் ஸ்ட்ராங் ஃபைத். ஆனா வீக் ஃபைத் என்ன செய்யறது என்றால், இந்த விந்தை பார்க்குது, இந்த விந்து வந்து ஹவுலிங், அது ரொம்ப சத்தம் போடுது. அவன் பார்த்தோன்ன பயந்துட்டான். அலைகள் அதிகமாக வருகிறது, பெரிய அலைகள் வரும் பொழுது இதான் ஜென்றால் அவன் சூழ்நிலையை பார்த்து விட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறந்து விட்டான். இயேசு கிறிஸ்துவின் மேல தன்னுடைய கண்ணை வைக்கவில்லை. ஹல்லேலூயா. இதுதான் சாத்தான் வந்து என்னைக்குமே சாத்தான் இஸ் எ பிளஃப், சாத்தான் பயங்காற்றவனாய் இருப்பான். உங்களுக்கு அந்த புயல் காற்று ஒருவேளை வராம இருக்கலாம், அல்லது கடல்கள்ல அலைகள் அதிகமா இல்லாம இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமா மாறி சாத்தான் அவிதமான ஒரு பேட் அட்மாஸ்பியரை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து நம்ம பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா அப்படிங்கிறது வந்துடும். நம்ம இதுல இருந்து தப்பிச்சுக்கிடுவோமா தப்பிக்க முடியாதா அப்படியாப்பட்ட ஒரு இருதயம் படக்கு படக்குன்னு அடிக்கும். அவிதமான சூழ்நிலை ஏற்படும், மூச்சு விட முடியாது, பெருமூச்சு விட வேண்டியதாக வரும். ஏன்னா சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமா மாறி கழுத்தை பிடிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வரும். அந்த நேரத்தில் உங்க ஃபெய்த் எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்து நீ வான்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஐ ஆம் எலெக்டட். ஹல்லேலூயா. ஜீசஸ் வந்து என்ன செஞ்சார் என்றால், அவர் சொல்லி இருக்கிறார், இதை மாதிரி சொல்லி இருக்கிறார், நான் வந்து எலெக்டடா இருக்கிறேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கிறேன், இந்த வாக்கு தத்துவம் எனக்கு சொந்தம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளும் சாத்தான் எவ்வளவு சூழ்நிலை உருவாக்கினாலும் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. சாத்தான் தோல்வி அடைவான், அவன் ஒரு பிளஃபாய் இருக்கிறான், பயங்காற்றவனாய் இருக்கிறான். ஆனால் அலைகளும் அந்த காற்றும் அவனை பயங்காற்றும் பொழுது அவனுடைய விசுவாசமானது இதை வந்து குறைந்து விட்டது. அவனுடைய விசுவாசமானது வீக்கா மாறி போச்சு. அதே போல சூழ்நிலை வரும் பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் என்னன்னு தெரியும். அந்த நேரத்தில் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா கர்த்தர் சொன்னார் அதுபடிதான் எனக்கு நடக்கும். அவருடைய வார்த்தையுடைய ப்ராமிஸ் வேறு விதமா சொல்லி இருக்கும் பொழுது அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு அந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நம்ம சோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது சிட்டுவேஷன் வந்து அப்படியே விலகிரும், அப்படியே காற்று வந்து அப்படியே அடங்கிரும், அலைகள் அடைஞ்சிரும், அழகா நடந்து போலாம். கொஞ்ச நேரம் அது நம்மளை பயங்காட்டும். என்னுடைய வாழ்க்கையில நிறைய சூழ்நிலை அதிகமா சந்திச்சிருக்கிறேன். சாத்தான் அடிக்கடி பிளக் பண்ணுவோம். இன்னும் நம்ம உலகத்தில் உயிரோடுக்கும் வரைக்கும் எத்தனையோ சிச்சுவேஷனை சந்திக்க வேண்டும். முடிஞ்சு போச்சு கிடையாது, இன்னும் நிறைய சந்திக்கணும். ஒவ்வொருத்தரும் சந்திக்க வேண்டியது வரும். பல அட்மாஸ்பியரை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். உலக வாழ்க்கையில் அப்படிதான் வரும். கடல்ல அடிக்கடி புயல் காத்து வரும், அடிக்கடி கொந்தளிப்பு வரும். எப்பொழுது வரும்னு நமக்கு தெரியாது. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை கடல் மேல் நடக்கிற ஒரு வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை. இயேசுவை பார்த்து நடக்கும் பொழுது அவருடைய வேர்டு வந்து வாழ்ந்து சொல்ற கண் என்று சொல்லும் பொழுது அதை வந்துதான் நினைக்கணுமே ஒழிய வேற எதுவும் நினைக்க கூடாது. அதனால அது மேல கவனம் வைக்காதபடி கத்து சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தை இருக்கிறது, நான் வந்து எல்லாத்தையுமே ஜெயிப்பேன். கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்காக சிலுவையிலே வெற்றியை சம்பாதித்து விட்டார். அதனால எல்லா விதமான சூழலையும் முடிவிலே எனக்கு ஜெயந்தான் கிடைக்கும். இது மன நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபெய்த் வீக்கா மாறாது. இவனுடைய ஃபெய்த் வந்து வீக் ஃபெய்த். இது வந்து வீக் ஃபெய்த் என்ன செய்யணும்னா ஏறும் இறங்கும். வீக் ஃபெய்த் விச் ரைசஸ் அண்ட் ஃபால்ஸ். அது ஏறும், திடீர்னு அதிக விசுவாசம் வந்துடும், திடீர்னு டவுன் ஆயிரும். ஆனா ஸ்ட்ராங் ஃபெய்த் எப்பவுமே ஒண்ணு போலதான் இருக்கும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் கொஞ்ச நேரம் கடல்ல நடக்கிறான், கொஞ்சம் அதுக்கு பின்பு அமல ஆரம்பிக்கிறான். கடல்லையே அவன் நடந்துகிட்டே போல, கொஞ்ச நேரம் நடந்தான், அப்போனும் ஃபெய்த் இருந்துச்சு. இப்ப அமலும் பொழுது அவனுக்கு வந்து ஃபெய்த் வந்து வீழ்ச்சி அடையுது. பீட்டர் வாக்ஸ் அப்பான் தி சீ, தி நெக்ஸ்ட் மொமெண்ட் ஹி இஸ் கோயிங் டு பி ட்ரவுன். அவன் கடல் மேல நடந்துட்டு இருக்கிறான், அடுத்த நிமிஷத்தில் அவன் கீழே போயிட்டு இருக்கிறான். இட் இஸ் எ கியூரியஸ் திங் தட் ஹி நெவர் தாட் ஆஃப் ஸ்விம்மிங். அவனுக்கு நீச்சல் அடிக்க கூட தெரியும், ஆனா நீச்சல் அடிக்கிறத பற்றி அவன் யோசிக்கல. ஐயோ நான் அமைந்து போறேனே. அவனுக்கு கடல்ல நீச்சல் அடிக்க தெரியும், நமக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. அவனுக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்து அவன் கடல்ல தான் ஜீவிக்கிறான். மீன் பிடிச்சுக்கிட்டு தான் அவன் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். அவன் கடலை பற்றி அவன் வந்து பயிர வேண்டிய அவசியம் கிடையாது. நீச்சல் அடிக்க தெரியுமே அந்த நேரத்தில், அதுவும் அவனுக்கு மூளையில ஒர்க் பண்ணல. அதனால பயந்து நான் அமைந்து போகிறேனே என்று நினைக்கிறார். அவனுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் இப்பொழுது அவனை விட்டு போய்விட்டது. இத ஃபெய்த் வந்து இந்த இயேசு கிறிஸ்துவிலே பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தில் நமக்கு டாக் டேஸ் வரும், ஒரு நாள் நமக்கு சந்தோஷமா இருக்கும், அடுத்த நாளே நமக்கு எதிர்பாராத சம்பவம் வந்துடும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், அடுத்த நாளே The very next day, என்ன செய்யும் என்றால் ஏதாவது பிரச்சனை வந்துடும், கலகம் ஆயிரும், பிரச்சனை வந்துடும், நிம்மதி போயிடும், சமாதானம் போயிடும். என்ன இது, நேற்று நல்லா இருந்துச்சு, அது அப்படியே தொடர்ந்து அப்படியே இருக்குமா? இருக்காது. நாளைக்கு அது மாறி ஆமின் சொல்லக்கூடாது. அதனால அருமையானவர்களே, அதிகமான உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, என்ன சூழலை வரும்னு தெரியாது. இன்னைக்கு சந்தோஷமா இருந்தா கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன ப்ராப்ளம் உருவாகுதுன்னு நமக்கு தெரியாது, ஆனா இயேசுக்கு தெரியும். அவர் அதை டேக்கிள் பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம வந்து கான்பிடன்ஸ் வந்து கர்த்தர் மேல நம்ம வைக்க வேண்டும். இந்த லிட்டில் ஃபைட் இதை என்ன சொன்னால், ஒரு நாள்ல அவன் போல்டா இருக்கிறான், தைரியமா இருக்கிறான், இன்னொரு நாள்ல அவன் வந்து பயந்த சுபாவம் வந்துருது. எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இயேசுவே கத்தர்னு சொல்லி நல்லா சொல்லுவோம். சூழலை வந்துச்சுன்னா அப்படியே சோர்ந்து போவோம். இதுதான் வீக் ஃபெய்த். ஸ்ட்ராங் ஃபெய்த்னா எந்த சூழலை வந்தாலும் நம்ம மன தைரியத்தோடு இருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கும். ஆமென். ஸ்ட்ராங் ஃபெய்த் வந்து ரிலை அப்பான் த வேர்ட், தேவனுடைய வார்த்தையை சார்ந்து இருப்பது. ஆமென். Having gone so far, why do you not go on to the end? பேதுருவே, நீ கொஞ்ச தூரம் நடந்தியே, ஏன் கடைசி வரைக்கும் நடக்க முடியல? அதாவது வீக் ஃபெய்த் என்னன்னா கொஞ்ச தூரம் நடக்க முடியும், நடப்பாங்க, கொஞ்ச காலம் வார்த்தையில இருப்பாங்க, நல்ல விசுவாசமா இருப்பாங்க, கடைசி வரைக்கும் போக மாட்டாங்க. ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்கங்க கடைசி வரைக்கும் போவாங்க. ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் போயிருக்கிறாங்க? வேற கடந்த நாள சகோதரன் சகோதரியை பார்த்து சொன்ன, நீ வந்து விசுவாசத்துல வர முடியாது. நீ வந்து இதை கண்டினியூ பண்ண முடியாது, இந்த வார்த்தையில ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ராங் ஃபேத் இருந்தா கடைசி வரைக்கும் போவோம். பால் கொஞ்ச தூரம் நடந்தா மட்டும் போதாது, இயேசு கிறிஸ்து விட்டு சேரும் வரைக்கும் நம்ம வந்து ஓட்டத்தை நம்ம கடல் மேல நடக்கணும். அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங் ஃபேத் இருக்குன்னு அர்த்தம். வீக் ஃபேத் ஆஃபன் கெட்ஸ் வெட்டிங். இந்த வீக் ஃபேத் என்ன செய்யும் என்றால் கொஞ்சம் ஈரமாயிரும். நம்ம ஸ்ட்ராங் ஃபேத் இருந்தா ஈரமாகாது. என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், வீக் ஃபேத் வரும் பொழுது இவன் தண்ணிக்குள்ள அமழ்கிறான், இயேசுவே ரட்சியன்னு கூப்பிடுறான், இவன் ஆண்டவர் தூக்குறாரு, ஆனா என்னன்னா சட்டை ஃபுல்லா நனைஞ்சு போச்சு. நீங்க உங்களுடைய டிரெஸ் ஃபுல்லா நனைஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க அந்த காங்கிரிகேஷன்ல ஈரமான துணியோடு உட்கார முடியுமா? உங்களுக்கு எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், எவ்வளவு ஒரு மாதிரி நமக்கு நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம டிரெஸ் நல்லா ட்ரையா இருந்துச்சுன்னா அழகா உட்காரலாம். அதனால இவனுக்கு வீக் ஃபேத் இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா அவன் டிரெஸ் நனைஞ்சு போச்சு. அவனுக்கு ஸ்ட்ராங் ஃபேத் இருந்தா அவனுடைய கோட்டு வந்து அவனுடைய டிரெஸ் வந்து ட்ரையா இருக்கும். அதுலயே வேகமா நடப்பான், ஒரு சொட்டு தண்ணி தயார் படிக்காம அவனுடைய வஸ்திரம் ஈரமாக மாறி இருக்காது. அதுலயே இஃப் யூ ஹேவ் பொசஸ் ஸ்ட்ராங் ஃபேத் ஹீ மஸ்ட் ஹேவ் ஹேட் அ ட்ரை கோட். அவனுக்கு வந்து அவனுடைய கோட்டு வந்து இவன் ட்ரையா இருக்கும். அலலுயா. அதே போல வீக் ஃபைத் இருக்கவங்க அடிக்கடி சோர்ந்து போய் அடிக்கடி புலம்பிக்கிட்டு ஐயோ நான் ஏன் தான் உலகத்துல பிறந்தனோ, ஏ ஆண்டோட வருகை சீக்கிரமா வந்தா நல்லா இருக்குமே, இவங்களோட கலந்துக்கிட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேனே, இதெல்லாம் வீக் ஃபைத். ஸ்ட்ராங் ஃபைத் இருந்தா உங்களுடைய ட்ரெஸ் எப்பவுமே ட்ரையா இருக்கும். நீங்க தண்ணி மேல நடப்பீங்க ஆனா ட்ரையா இருக்கும். அவன் நேரம் இயேசு கிறிஸ்துவுக்கு நேரா போயிருப்பான், கோட்ல வந்து அவன் சட்டை நனைஞ்சிருக்காது. இப்ப அவன் டிரெஸ் நனைஞ்சி போச்சு, அவனுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறான். எப்போ ஆண்டவரே உலகம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குது, ரொம்ப வெறுப்பா இருக்கு ஆண்டவரே, வாழ்க்கை ரொம்ப வெறுப்பா இருக்கிறது, இதை டிரெஸ் ஈரமா இருக்கிறது. நம்ம ட்ரை கோட் இருந்தா இதை கத்த சொல்லி இருக்கிற சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் பிசாசு தனியா சந்தித்தார், அவருக்காக சந்தித்தார், அது அவருக்காக ஜெயித்தது, கல்வாரியில எனக்காக ஜெயித்தார். அல்லேலூயா. மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அந்த ஜெயத்தை என் மேல கிரெடிட் பண்ணுவார். அல்லேலூயா. அந்த ஜெயத்தை எனக்கு தருவார். அல்லேலூயா. நான் வந்து புலம்ப வேண்டிய அவசியம் இல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார், அது என் மேல நிறைவேறும். சாத்தான் தோல்வி அடைவான். அல்லேலூயா. நான் அமல வேண்டிய அவசியம் இல்ல, நான் என்னுடைய கோட்டு வந்து அது ஈரமாக வேண்டிய அவசியமே இல்லை. எதற்கும் புலம்பாதபடி கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ட்ரூ ஃபெய்த் என்னவென்றால் அது இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்துவிடம் முடிகிறது, அதான் ட்ரூ ஃபெய்த். ஃபெய்த் விச் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் ஜீசஸ் இஸ் ட்ரூ ஃபெய்த். நமக்கு விசுவாசம் வந்து நம்மளா வந்து உற்பத்தி பண்ணல. அல்லேலூயா. அவரா நம்முடைய ஹார்ட்ல இந்த ஃபெய்த்தை டிராப் பண்ணுகிறார். அல்லேலூயா. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்திற்கு என் பிதா தானே உன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஃபெய்த் ஆண்டவரே தாரார். எப்படி தாரார்? ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க, விவாகம் வேணும் அல்லது சைல்டு பேத் வேணும் அல்லது ஜாப் வேணும், இதமாக என்றால் கடன் போகணும், இப்படி பல காரியங்கள் இருக்கிறது உலகத்தில். உங்களுக்கு பிரயோகிக்கே இல்லைன்னா நீங்க உலகத்தில் இல்லை, நீங்க பல்லவத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கும் வரைக்கும் எல்லாருக்கும் பிரயோகிக்கஸ் உண்டு. பிரயோகிக்கஸ் இல்லைன்னா நம்ம மனுஷன் கிடையாது. எனக்கு உங்களுக்கு எதுக்காச்சும் உங்களுக்கு என்ன பிரயோகிக்கஸ் ஒண்ணுமே எனக்கு பிரயோகிக்கஸ் இல்லையே அப்படின்னா என்னன்னா நீ மனுஷன் இல்ல, நீ கடவுள். நம்ம மனுஷனா தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் பிரயோரிக்கஸ் உண்டு. இந்த உலகத்துல இருக்கு வரைக்கும் நமக்கு பிரயோரிக்கஸ் உண்டு, நம்ம அங்க போனா பிரயோரிக்கஸ் இல்லை. அல்லேலூயா. அதனால பாருங்க எல்லாருக்கும் ஜப ஜப விண்ணப்பங்கள் இருக்கிறது. ஜப விண்ணப்பம் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. சுந்தர் பிச்சை என்கிற பெரிய கூகுள்ல பெரிய விஞ்ஞானி, மதுரையை சேர்ந்தவர், சாதாரண குடும்பத்தை சேர்ந்து, ஒரு மாசத்துக்கு எத்தனையோ கோடி அவருக்கு சம்பாதி, அவருக்கு சம்பளம் அவ்வளவு பெரிய கோடி. அதனால என்ன சென்றால் அவருக்கு சமாதானம் இருக்குமா, அவருக்கு பிரேரிக்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு காரியங்கள் உலகத்தில் யாராயிருந்தாலும், கலெக்டரா இருந்தாலும், ஜனாதிபதியா இருந்தாலும், அல்லது பெரிய மினிஸ்டரா இருந்தாலும், அவருக்கு நிறைய வேதனைகள் இருக்கிறது, அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. பிரேரிக்க இல்லாத மனுஷன் உலகத்தில் ஒருத்தருமே கிடையாது. அதனால நமக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு என்றால், ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு என்றால், அந்த ஃபெய்த் அவர் டிராப் பண்ணுகிறார். பண்ணும் பொழுது இதை அந்த ஃபெய்த் என்ன செய்யறது என்றால், ஒரு நாளில் அது மேனிபெஸ்டேஷன் ஆகிறது. அல்லேலூயா, அது நிறைவேறுகிறது. அல்லேலூயா, அந்த ஃபெய்த் வரும் வரைக்கும் நம்ம ஜெபிக்கிறோம். அந்நாள் போய் ஜெபிக்கிற இதை அவளுக்கு என்ன ஆண்டவர் இதை டிராப் பண்ணுகிறார். அந்த ஏழு என்ன ஜபத்தை நிறுத்தி, நீ என்ன ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, இதே போல நான் வந்து நீ என்ன வெறிச்சிருக்கிறியா, குடியில இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அப்படிலாம் இல்ல, நான் மன கிளேசம் உள்ள ஒரு இஸ்திரி, நான் என் இதயத்தை நான் வந்து தேவனத்தில் வெளிப்படுத்துவதற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவ மூணு மெதுவாக தான் ஜெபிக்கிறா, உதவிடா செஞ்சது, ஆனா சத்தம் கேட்கல, அவ தனிப்பட்ட ஜபம் செய்யறா. அதனால ஏலிக்கு அவன் என்ன ஜெபம் பண்றான்னு தெரியாது. அவளும் நான் எதுக்காக ஜெபிக்கிறேன்னு ஏலிட்ட சொல்லல. இதே போல நான் மன கிளேசம் இல்ல இஸ்திரி, நான் ஒரு வேதனையோடு நான் ஜெபிக்கிறேன், இதை இப்பொழுது ஏலி மூலமா வருது, நீ கேட்டுக்கொண்டபடியே விண்ணப்பத்தின் படியே கர்த்தர் நோக்கி செய்வாராக. அந்த செய்தி அவள் ஹார்ட்ல வந்துட்டு அதை நம்பி போனா, இவன் சாப்பிடாம இருந்தவா இப்ப நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறா, துக்கமா இருந்தவா இப்ப சந்தோஷமா இருக்கிறா. ஏன்னா ஆண்டவர் அந்த செய்தியை டிராப் பண்ணிட்டார். அல்லேலூயா, டிராப் பண்ண உடனே அதேபடியே நடந்துச்சு. இதே போலதான் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பெறணும். நீங்க ஒரு காரியத்துக்காக எது வரைக்கும் ஜெபிக்கணும்னா, இயேசு கிறிஸ்து அந்த செய்தியை நமக்கு டிராப் பண்ணும் வரைக்கும், அந்த டிராப் பண்ணிட்டா நம்ம தேங்க்ஸ் கிவிங் பண்ண வேண்டியது. ஆண்டவரே நீ செய்ய போறதுக்காக சோத்திரம், உடனே நம்ம என்ன செய்யறோம், செய்ய போறதுக்காக சோத்திரம்னு உடனே சொல்லிருந்தோம். இது கிழிப்புள்ள பாடம் போல இல்ல. உங்களுக்கு அந்த ஃபெய்த்தை டிராப் பண்ணா அதுக்கு மேல தேங்க்ஸ் கிவிங் பண்ணுங்க. ஃபெய்த்தை டிராப் பண்ண வரைக்கும் நீங்க தாருன்னு கேட்டா தப்பு இல்ல. அந்த ஃபெய்த்தை டிராப் பண்ண பிறகு நீ தந்ததுக்காக சோத்திரம், நீ தரப்போறதுக்காக சோத்திரம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபெய்த் வந்துட்டு, ஆனாலும் முதல்ல ஃபெய்த் வரும்பொழுது ரெண்டாவது அற்புதம் நடக்குது. ஃபெய்த் வராம அற்புதத்தை எதிர்பார்க்க முடியுமா? உங்களுக்கு அந்த ஃபெய்த் இருந்துச்சா? போதுமானபடி ஜெபம் பண்ணா, சின்சியரா ஜெபம் பண்ணா ஆண்டவர் அந்த ஃபெய்த்தை தர. இதான் சீக்ரெட் தேவனிலிருந்து அற்புதங்களை பெறுவதற்கு, சீக்ரெட் இதுதான். அதுக்கு ஒருவேளை நீங்க வந்து ரொம்ப சின்சியரா ஜெபிக்க வேண்டியதா இருக்கலாம். ரொம்ப சின்சியரா ஜெபிக்கும் பொழுது அந்த ஃபெய்த் உங்க ஹார்ட்ல வரும்பொழுது இத கண்டிப்பா மிரக்கல் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? விசுவாசத்தை அவர் தோற்றுகிறார். அப்பொழுது அந்த விசுவாசத்தை, இஸ் ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். நம்முடைய விசுவாசத்தை தோற்கிறோம், முடிக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துல தோங்குறது, இயேசு கிறிஸ்துல போய் முடியுது. அல்லேலூயா, தட்ஸ் எ ட்ரூ ஃபெய்த். அல்லேலூயா, விசுவாசத்தை துவக்குகிறவர் விசுவாசத்தை முடிவு. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கினார். அந்த ஃபெய்த்தை டிராப் பண்ணும்போது நம்ம ஆண்டவரை விசுவாசித்தோம், நம்ம கர்த்தருடைய பிள்ளையா மாறுகிறோம். அவற்றை சேரும் வரைக்கும் அந்த ஃபெய்த் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. லிட்டில் ஃபெய்த், உனக்கு லிட்டில் ஃபெய்த் இருக்கிறது, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்கிற 28-29 வாசிக்கலாம்.
பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் கடலின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்போது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான்.
Jesus said, come. And then Peter was come down out of the ship. He walked on the water to go to Jesus. இயேசு என்ன சொல்லுகிறார்? Jesus says, come. இவனுக்கு லிட்டில் ஃபெய்த் இருக்கிறது. Behold, I come. இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி அவன் வந்து கொஞ்ச தூரம் அவன் நடக்கிறான். அவன் நடக்கும்பொழுது என்னன்னா, தண்ணி வந்து தெளிவா இருக்கு. கலிலேயா கடல் தண்ணி ரொம்ப தெளிவா இருக்கும், கிளாஸ் மாதிரி, கண்ணாடியில நடந்த மாதிரி, கண்ணாடி அந்த தகடு மேல நடந்த மாதிரி, இது கிளாஸ் மாதிரி இருக்கு. அவன் நடந்துட்டு போறான், அது தண்ணின்னா உள்ள போறது, இது கிளாஸ் மாதிரி அவனுக்கு இருக்கு. இது ஆச்சரியப்படுகிறான், எப்படி தண்ணி மேல வச்சா கால் கீழே போல, இது ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது. ஸ்டாண்டிங் அப் ஆன் த வாட்டர்ஸ், இது அலர்ந்த வருது, இவன் காலு கீழே அப்படி போயிருது. ஆனா அது ஒரு கிளாஸ் மாதிரி தான், இவன் காலு கீழே அப்படி இருக்கிறது. இவ்விதமாக அவன் நடந்து போகும் பொழுது அவனுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் தான். ஆனா அவனுடைய ஃபெய்த் லிட்டில் ஃபெய்த்தா இருக்கிறது. அவன் அப்படி நடந்தத கொஞ்ச நேரத்தில் என்ன செய்வது என்றால் உள்ள மூழ்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு லிட்டில் ஃபெய்த்ங்கிறது அப்படியே குறிக்கும். கிளாஸ் மாதிரி ஆண்டவர் போகும் வரைக்கும் அது கிளாஸ் தான். அதே போல இயேசுக்கு சொன்ன விசுவாசத்தை தோக்கினார். நம்ம அவர்கிட்ட போய் சேர போறோம், அவரை சந்திக்க போறோம். இந்த உலக வாழ்க்கை நமக்கு கிளாஸ் தான். ஹல்லேலூயா. அலைகள் வந்து முழுவது காலிக்கிறோடி போயிரும். இத தண்ணி கிடையாது, இது நம்ம கிளாஸ் மேல நடக்கும். ஹல்லேலூயா. அதான் ஃபெய்த். அது இயேசுக்கு சொன்ன கம் என்று சொல்லும்போது ஆரம்பிக்கிறது, அவர்கிட்ட சேவை வரைக்கும் அது முடியும். ட்ரூ ஃபெய்த் வந்து அவட்டிருந்து ஆரம்பிச்சு அவட்ட முடியணும். ஆனா இவனுக்கு வீக் ஃபெய்த் இருந்தனால அது முடியல, பாதியில தண்ணியில மூழ்கிறான். ஆனா என்ன செஞ்சான் என்றால் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அடுத்த சொந்த வாசிகளா,
உடனே காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமைந்து போகையில் ஆண்டவரே என்ன ரட்சியம்,
ஆண்டவரே என்ன ரட்சியம், லார்ட் சேவ் மீ. பீட்டர் பிகின்ஸ் டு சிங். இதை அவன் அமல ஆரம்பித்தான். ஆனா என் பேர் என்ன செய்வான், வாட் டஸ் பீட்டர் டூ, Peter prays, Lord save me. அந்த கத்தாவே ரச்சியம், ஆண்டவரே ரச்சியம் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அங்கே கவனிக்கும் பொழுது அவன் நீச்சல் அடிக்க ட்ரை பண்ணல. அவனுக்கு கடல்ல நல்லா நீச்சல் அடிக்க தெரியும். அவன் வந்து என்ன செய்யறான், அந்த நேரத்தில் நீச்சல் அடிக்க ட்ரை பண்ணாதபடி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. அதே போல நம்ம என்ன செய்வோம் என்றால் நம்மளா அந்த இதை கையாண்டலாம். நான் போய் நேர பார்த்து பேசி அதை சரிப்படுத்திருதேன். என்ன அது எனக்கு என்ன பெரிய என்ன, அவ எனக்கு அடங்காத காரியமா, நான் போறேன், நான் போயிட்டு அதை டேக்கிள் பண்ணிடுறேன். இதுதான் ஸ்விம்மிங் பண்றது. நான் நீச்சல் அடிச்சு வந்துடுவேன் அப்படின்னு அவன் சொல்லாதபடி இயேசுவே ரட்சியம் என்று கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அவனுக்கு நீச்சல் அடிக்க தெரிஞ்சாலும் அவன் சுயமுயற்சி செய்யாதபடி பிளீடிங் டு காட். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையானது அவனை ஜெபிக்கும்படியாக அவனை துரத்தினது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில மோசமான சூழ்நிலை வரும்பொழுது நம்மளால் அதை ஹேண்டில் பண்ணலாம், நம்ம அதை நேரடியா சந்திக்கலாம், முடியாது. சாத்தான் வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறான், நம்ம அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் கோலியாத் மாதிரி இருக்கிறான். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு நீச்சல் அடிக்க தெரிஞ்சாலும் அதனால தப்பிக்க முடியாது. அது கொஞ்சம் பிரயோஜனம் தான், முழுசும் பிரயோஜனம் கிடையாது. அதனால நம்ம கர்த்தரை நோக்கி செபிக்க வேண்டும். இவனுக்கு நீச்சல் அடிக்க தெரிஞ்சாலும் சுயமுயற்சி கையாளபடி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. லார்ட் சேவ் மீ, லார்ட் கிவ் மீ ஸ்ட்ரென்த், லார்ட் ஹெல்ப் மீ. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னபொழுது இதை இயேசு கிறிஸ்துவ கையை பிடிச்சு அவனை தூக்கினார். இப்பொழுது என்ன செய்யறால் அவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நடக்கிறான். ஹல்லேலூயா. ஒன்னா தனியா நடந்தவன் இப்பொழுது there is not one person now walking on the water, there are two. இப்ப ரெண்டு பேரும் நடந்து வராங்க. ஹல்லேலூயா. அதனால ஒண்ணு செய்ய வேண்டிய காரியம் என்றால் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என் ஃபெய்த் ஏற்ற இறக்கமா இருக்கு, அது ஸ்ட்ராங்கா இல்லை, நான் கொஞ்ச தூரம் நடக்கிறேன் தர அமிழ்ந்து போகிறேன், எனக்கு பெய்தனி சாங்கா தாரும். நான் இந்த சூழ்நிலையை வந்து என்னுடைய சுய பலத்தினால மேற்கொள்ள முடியாது, என்னுடைய முயற்சினாலோ ஞானத்தினாலோ நான் மேற்கொள்ள முடியாது, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று இவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது இப்பொழுது அவனுடைய ஃபெய்த் லிஃப்டட் ஆயிட்டது. ஹல்லேலூயா. அவனுடைய ஃபெய்த் சாங் ஃபெய்த்தா மாறிட்டு இயேசுவோடு நடக்கிறான். ஹல்லேலூயா. He comes up with his Lord into the ship. இயேசுவோடு நடந்து அவன் படகுல ஏறும் பொழுது அவனுக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஒரு பக்கத்துல வெக்கம், இன்னொரு பக்கத்துல சந்தோஷம். நாம இப்படி வந்து அவிசுவாசப்பட்டுட்டமே, நம்முடைய ஃபெய்த்தை வந்து நீ வந்து அர்த்த விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டானே, இயேசு கிறிஸ்து நம்மளை கடிஞ்சு கொண்டாரு, அது அவனுக்கு வெக்கம் தான். நம்ம திகே பண்ணது சரியில்லை, இப்பொழுது இன்னொரு பக்கத்துல சந்தோஷம். ஹல்லேலூயா. அதை அவர் சரி பண்ணிட்டார், நான் இயேசுவோடு நடக்கிறேன். ஒருவேளை நமக்கு லிட்டில் ஃபெய்த்தா இருக்கலாம், ஆனால் அது ரியல் ஃபெய்த் தான், அது அன்பிலீஃப் இல்லை. நம்ம கத்தத்தை ஜெபம் பண்ணும் பொழுது அமிழும் பொழுது கத்த நோக்கி கூப்பிட்டால் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஃபெய்த்தை ஸ்ட்ராங் ஃபெய்த்தா மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம மறுபடியும் அந்த அமிழ்ந்து போன கடலிலே மறுபடியும் இயேசுவோடு கூட நடக்க முடியும். ஆமே. அடுத்தபடியாக பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த இஸ்ரியை பார்த்து இஸ்ரியே உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிறார். இருபத்தி எட்டாம் சந்த வாசிக்கலாம்.
ஏசாவிலுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால்.
இதை பெயரை பார்த்து அர்த்த விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய்? அவனை கடிஞ்சு கொள்ளுற, அவன் அவன் ஆண், இது பெண், இஸ்ரி. அந்த ஆணுக்கு இருக்கிற விசுவாசத்தை விட இந்த பெண்ணுக்கு இருக்கிற விசுவாசம் அதிகமாயிருக்கு. அவன் ஆண் வந்து வைக்கப்பட வேண்டும். She was a woman. அவள் ஒரு இஸ்ரியா இருக்கிறாள். பட் she had faith which put the men to shame. ஆண்கள் வைக்கப்படணும். அந்த பெண்களுக்கு இருக்கிற விசுவாசம் இந்த ஆணுக்கு இல்லையே, அந்த பெண்ணுக்கு இருக்கிற விசுவாசம் இந்த ஆணுக்கு இல்லையே, இந்த பேதருக்கு இல்லையே, அந்த கானானிய ஸ்திரீக்கு இருந்த விசுவாசம் இந்த பேதருக்கு இல்லையே. வெட்கப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை குறித்து நம்ம சில நேரத்தில் வெட்கப்பட வேண்டும். அந்த சகோதரிக்கு இருக்க விசுவாசம் எனக்கு இல்லையே, அந்த சகோதரனுக்கு இருக்க விசுவாசம் எனக்கு இல்லையே. ஆனா பதினாலாம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை கடிந்து கொள்கிறார். இந்த இஸ்திரியை பார்த்து, இஸ்திரியே உன் விசுவாசம் தெரியும். அதுபோல் ஒரு கானானிய இஸ்திரி. நோவா வந்து கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறோம். கானானியர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அந்த சபிக்கப்பட்ட சந்ததியை சேர்ந்த அவள் ஒரு பெண்ணாவும் இருக்கிறாள், சபிக்கப்பட்ட சந்ததியா இருக்கிறாள். இவன் ஆணாயிருக்கிறான், இவன் இஸ்ரவேலனாக இருக்கிறான். ஆணாயிருந்து இஸ்ரவேலாக இருக்கிறவனுக்கு எவ்வளவு ஃபெய்த் வேணும்? அது ஒரு பெண்ணாக கானானிய ஸ்திரிக்கு அவ விசுவாசத்தை ஏசு பாராட்டுகிறார். அல்லேலூயா. அதனால பாருங்க, எனக்கு அவருடைய விசுவாசம் பெரிது என்று இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார். ஏன் அவருடைய விசுவாசம் பெரிசு? ஒன்று ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற, இயேசுவே தாவியின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட்டுக் கொண்டே வருகிறார். முதல்ல இயேசு கிறிஸ்து எந்த பதிலுமே சொல்லல, சைலண்டா போயிட்டே இருக்கிறார். ஒரு வார்த்தையும் பதில் சொல்லல. இருபத்தி மூணாவது வாசிக்கலாம்.
அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை.
ஒரு வார்த்தையும் சொல்லல. அது தொடர்ந்து வாசிக்கலாம்.
அப்போது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்.
என்னால வெறிய தொல்லை, ஓயாம தொல்லை. சிலர் வந்து சும்மா பாசத்தை வந்து தேவையில்லாத காரியத்தெல்லாம் பேசுவாங்க. தேவையான காரியத்தை பாசத்தை பேசினா தப்பு இல்லை. சும்மா சும்மா வந்துகிட்டு அவங்களுடைய ஓயாம சொன்னதே சொல்லிட்டு இருந்தா அது என்ன? அவங்களை பார்த்தாலே நம்ம ஓட வேண்டி வரும். அமைதியா இருக்கு, அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் பாஸ்டரை படிச்சுட்டானா நினைச்சது, அது ஏதாவது ஒண்ணு என்னது தேவையில்லாத பேசிட்டு இருந்தா அவ அந்த சீசனுக்கு என்ன வெறுப்பா போச்சு. இவ பின்னாலே கூப்பிட்டு வரா, நமக்கு எரிச்சலா இருக்குது. அந்தவரே நீர் என்ன பேசாம போறீரு? ஏதாவது அவள் தேவை கொடுத்து அனுப்பிடும், நமக்கு தொல்லை நீங்கட்டும். அந்த மாதிரி சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசன்ல பார்த்து சொல்லுகிறார், நான் அவளுக்காக அனுப்பப்படல, நான் காணாம போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார்த்துக்கு அனுப்பப்பட்டேன். அவளுக்கு அவள் கானானிய ஸ்திரீ, சபிக்கப்பட்டவள். அவளுக்காக நான் அனுப்பல, நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்திருக்கிறேன். வாசிக்கலாம்.
அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டார்த்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லாஹ்வே.
பாருங்க, சீசல்ட்ட ரொம்ப கூலா அவர் ஆன்சர் கொடுக்கிறார். அவள் இவ்வளவு தொல்ல கொடுத்துட்டு வர்ற, அவளோட அந்த பிடிவாதமா வர்ற பெர்சிபரன்ஸ் என்று பெண்ண செய்தி கொடுத்துருக்கார். விடாமுயற்சி, பெர்சிபரன்ஸ், இதான் விடாமுயற்சி செய்து கொண்டு வருகிறார். அவள் சொல்ல கொடுத்து கொண்டே வரும்பொழுது ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா சொல்றார், நான் அவளுக்காக அனுப்பப்படல, நான் வந்து உங்களுக்காக தான் இஸ்ரவேல் வீட்டரை தான் அனுப்பப்படுறேன் அப்படின்னு சொல்றார். அதன் நின்று அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால், இவ வந்து வேகமா வந்து அவள் பக்கத்துல வந்து ஆண்டவரே உதவி செய்யும் என்று சொல்றார். அடுத்த வருஷத்து
அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்றவரை பணிந்து கொண்டாள்.
இதோ உதவி செய்யும், லார்ட் ஹெல்ப் மீ என்று பணிந்து கொண்டாள். லார்ட் ஹெல்ப் மீன்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை பேசாட்டாலும் அவருடைய சீசல்கிட்ட வந்து அவர் வந்து ஏதோ பேசிட்டு போறார். நம்மளை கேர் பண்ணல, இருந்தாலும் என்ன செய்யற என்றால் அவர் விடல, விடாமுயற்சி செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய லைஃப்ல ஆண்டவர் சில நேரத்தில் சைலண்டா இருந்த மாதிரி தெரியும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யாது போல தெரியும். ஏதோ இயேசு கிறிஸ்து நம்மை மறந்தது போல தெரியும். அல்லது நம்முடைய ஜபம் கேட்கப்படாத நிலையில இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில சைலண்டா இருக்கிறார். என் வாழ்க்கையில அவர் கவனம் இல்லை, என்னால அவருக்கு கரிசனை இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டியது வரும். ஆனால் அவள் சோர்ந்து போகவில்லை, விடாமுயற்சி செய்கிறார். ஹல்லேலூயா. அதான் ஸ்ட்ராங் ஃபெய்த். அதுதான் கிரேட் ஃபெய்த். கிரேட் ஃபெய்த் என்னவென்றால், வாழ்க்கையில சைலண்டா இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு செவி கூடாது போல தெரிஞ்சாலும், நம்ம விடாமுயற்சி செய்யறோம். ஜபத்துல விடாமுயற்சி. அல்லேலூயா. 6 மணி நேரம் ஜெபிக்கிறவோ 1 மணி நேரம் ஜெபிக்கணும். ஒரு நாளைக்கு 1 நேரம் ஜெபிக்கிறவா 2 மணி நேரம் ஜெபிச்சு பார்க்கலாம். ரெகுலரா இந்த காரியத்தை ஜபத்துல வச்சு பார்க்கலாம். என்ன ஆண்டவர் செய்யறாருன்னு பார்க்கலாம். எல்லாம் சைலண்டா இருக்கிறார் ஆண்டவர். பல வருஷமா சைலண்டா இருக்கிறார், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறார். எல்லாம் விடாமுயற்சி செய்து பார்ப்போம். அதான் ஸ்ட்ராங் ஃபெய்த். ஒரு டைம் அப்பாயிண்ட் பண்ணி, இத்தனை மணிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் டெய்லி ஜெபிக்கிறேன், எனக்கு 1 மாசத்துல கண்டிப்பா ரிசல்ட் வரும். அது விடாமுயற்சி, அது ஸ்ட்ராங் ஃபெய்த். அது அந்த மாதிரியே ட்ரை பண்றது இல்ல, அது வந்து வீக் ஃபெய்த் உங்களுக்கு இருக்கு. அது சொன்னதுல அன்பிலீஃப் இருக்கும். இவர் பாருங்க, விடாமுயற்சி செய்யும்போது ஸ்ட்ராங் ஃபெய்த். அவன் இந்த என்ன சொல்லுகிறார் ஆகாசந்த வாசிக்கல,
அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவதற்கு.
பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல. இட் இஸ் நாட் மீட் டு டேக் த சில்ட்ரன்ஸ் பிரெட் அண்ட் டு காஸ் இட் டு த டாக்ஸ். சில்ட்ரன் பிள்ளையுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லி அவட்டே நேரடியா சொல்றாரு. அவ இயேசுவே லார்ட் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ரொம்ப தனிவா வந்து சொல்றார். அந்த ஆண்டவர் ஹார்ஸ் வேர்ட்ஸ் உபயோகப்படுத்த கடினமான வார்த்தையை சொல்லுகிறார். பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்ல. பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள், நாய்க்குட்டி கானானிய ஸ்திரீ, நீ கானானிய ஸ்திரீ, சபிக்கப்பட்ட சந்ததியை சேர்ந்தவள். நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் வந்திருக்கேன், அந்த ஆதாரத்தை எடுத்து அந்த ஹீலிங்க உனக்கு கொடுக்க முடியாது. அந்த சில்ட்ரன்ஸ் பிரெட் ஹீலிங், அந்த ஹீலிங்க நான் உனக்கு தர முடியாது. நீ என்ன, நீ ஒரு நாய், நாய்க்குட்டியா இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது இந்த ஹார்ஸ் பேர்ஸ் வந்தவொடனே யாராவது ஜெபிக்க முடியுமா? அதுக்கு பிறகு அவர் தான் அப்படி சொல்லிட்டாரு, நான் போறேன், நான் வீட்டை பார்த்து போறேன். கொஞ்ச நாளே ரோசம் வந்துடானே இருக்கு. அந்த ஹார்ஸ் வேர்ட் அவர் யூஸ் பண்ணும் பொழுதும் அவள் கோபமே வரல. ஹல்லேலூயா. எப்படியாவது இயேசுகிட்ட நம்ம பெற்றிட்டு போகணும், பெறாம போக கூடாது. ஹல்லேலூயா. இந்த காரியத்துல முடிவு தெரியாம இருக்கூடாது, நான் பெற்றுக்கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. தட்ஸ் எ ஸ்ட்ராங் ஃபெய்த். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஹார்ஸ் வேர்ட் வந்து ஒரு பெயல் காற்று போல, பேர் பெயல் காற்றை பார்த்து பயந்துட்டான். இப்போ அந்த ஒரு ஹார்ஸ் வேர்ட்ஸ் அவருக்கு அனுப்பும் பொழுது, அந்த பெயல் காற்றை அனுப்பும் பொழுது அவ திணறவே இல்லை. ஹல்லேலூயா. Call me dog. He called me dog. அவர் என்னை வந்து டாக் என்று சொல்லிட்டார் அப்படின்னு அவ யோசிக்கல. டாக்ஸ் பொசிஷன் இவ இந்த ஹோம், இவ வீட்டில் வந்து டாக்குக்கு ஒரு பொசிஷன் இருக்கிறது. பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது கீழே விழும் பொழுது அந்த துணிக்கைகளை அது சாப்பிடும். அதே போல எனக்கு ஒரு பொசிஷன் டாக்கு, நீர் டாக்குங்க பொசிஷன் கொடுத்திருக்கிறீர், டாக்குக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, கீழே உழவே சாப்பிடுமே. ஆண்டவரே என்ன சொன்ன, மெய்தான் ஆண்டவரே, இட் இஸ் ட்ரூ லார்ட், மெய்தான் நீ சொல்ல, ரைட் தான், நான் நாய்க்குட்டி தான், பரியாசமா சொல்லல, உண்மையில அக்செப்ட் பண்றேன். நீங்க அப்படி சொல்லிட்டீங்களா, என்னை நாய் சொல்லிட்டா நான் நாய் தான் இது வந்து எதிர்த்து பேசுறது. அவ அந்த மாதிரி நான் சொல்ல, ஆண்டவரை பரியாசம் பண்ணல. நம்ம ஆட்கள் ரொம்ப பரியாசம் பண்ணுவாங்க. அப்படியா அப்படிமாங்க, எப்பா பேச்சு கொடுத்து மீள முடியாது. அவங்க நம்மள அதை வச்சு நம்மளை வந்து நாங்க வின் பண்ணப்பாங்க. நீங்க என்ன அப்படி சொன்னீங்களே, என்ன அப்படி சொன்னீங்களே, நான் என்ன நாயா அப்படி சொல்லாதபடி, நெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் மேசலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. ஹல்லேலூயா. என்னுடைய பொசிஷன் டாக் தான், நான் உண்மையில பிரஜாதி பெண்ணு தான், நான் கானானிய ஸ்திரீ தான், நான் சபிக்கப்பட்டவள் தான், நான் ஒன்றுக்கு உதவாதவள் தான், ஆனாலும் எனக்கு அந்த கிரம்ஸ் வேணும். ஹல்லேலூயா. எனக்கு அந்த துணிக்கைகள் வேணும். ஹல்லேலூயா. எனக்கு அது கிடைச்சா போதும். இட் வுட் பி எவ்ரிதிங் டு மீ டு கெட் இட். உங்கள்கிட்ட நிறைய இருக்குது, ஆனா எனக்கு கொஞ்சம் தாரும், எனக்கு அந்த கிரம்ஸ் தாரும், அந்த துணிக்கைகளை தாரும் என்று கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து உடனே டக்குன்னு மாறிட்டாரு. விசுவாசம் பெரியது. உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று இயேசு கிறிஸ்து இவ என்ன செய்ய என்றால் அவளை புகழுகிறார். நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கிடவுது. ஹல்லேலூயா. ஒரு அடையாளத்தையும் எதிர்பார்க்கல. நீ விரும்பினபடி உனக்கு ஆக கிடவு சொன்ன ஒரு அடையாளத்தையும் எதிர்பார்க்காதபடி, எது எப்படி அது அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா, எப்ப சுகம் கிடைக்கும், இவன் நான் வீட்டுக்கு போனா சரியா இருக்குமா,
இப்பவுமே கிடைச்சிருமா இல்ல ரெண்டு நாள் கழிச்சு கிடைக்குமா? இந்த கேள்வியே கிடையாது. 1008 கேள்வியை மனுஷன் கேட்பான், எரிச்சலா இருக்கு நமக்கு. சொன்னா இப்படிதான் சொன்னா உடனே நம்ப வேண்டிதானே. அதுல 1008 குழப்பம் பண்றது மனுஷன் இன்னைக்கு ரொம்ப குழப்பம் பண்ணுவான், பதில் சொல்லி முடியாது. அதனால எந்த கேள்வியும் கிடையாது, இவருக்கு ஸ்ட்ராங் ஃபேத். அந்த சொன்ன வார்த்தையை பண்ணி போனா அங்க பார்த்தா மக சுகமா இருக்கிறார். கொடிய வேதனைப்பட்ட அவள் சுகமாயிருக்க, அதுதான் ஸ்ட்ராங் ஃபேத். இயேசு சொன்ன வார்த்தையில நோ க்வெஸ்சன், ஹல்லேலூயா, அப்படியே பிலீவ் பண்ணாள். ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து அவளை அட்மயர் பண்ணுகிறார், அவளை புகழுகிறார். கிரேட் இஸ் யுவர் ஃபேத். ஹல்லேலூயா. இஸ்ரேல் உன் விசுவாசம் தெரியுது, இயேசு கிறிஸ்து அவளை பாராட்டுகிறார். நான் உன் விசுவாசத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறேன், உன் விசுவாசத்தை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய விசுவாசமானது இயேசுவை வந்து சந்தோஷப்படுத்தி விட்டது. ஹல்லேலூயா.
ஆமென்.
She had pleased her Lord and then her Lord pleased her. உடனே ஆண்டவர் அவ மேல பிரியமாயிட்டார். அவ விசுவாசம் இவரை பிரியப்படுத்தினா ஆண்டவர் அவ மேல பிரியப்பட்டு உடனே கிராண்ட் பண்ணிட்டார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனத்தில் சேருவன் அவர் உண்டு என்றும் அவர் தன்னை தேடுவதற்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். விசுவாசம் தான் அவரை பிரியப்படுத்துகிறார். கால்வின் வந்து என்ன சின்ன பெண்ணு ஜெயல்ட்ட, இன்ன மாத்திரை சாப்பிடுறியா? ஏசப்பா எனக்கு சொதம் தந்துட்டாரே அப்படிங்குது. உடனே அடுத்த செகண்ட்ல சொல்லுது, நான் ஏன் மாத்திரை சாப்பிடணும், ஏசப்பா தான் எனக்கு சொதம் தந்துட்டாரே. அந்த பெண்ணுக்கு அடுத்த செகண்ட்ல அந்த அவளுக்கு அந்த ஆன்சர் வருது, யோசிக்கவே இல்லை பாருங்க. அப்போ நமக்கு அது சொல்லும் பொழுது அந்த பெண்ணுக்கு இவ்வளவு ஃபேத் இருக்கு அந்த குழந்தைக்கு, அது நம்மளை வந்து சந்தோஷப்படுத்து. அதே போல உங்க விசுவாசமானது இயேசுவை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அது பிளீஸ் பண்ணுறது. She had pleased her Lord and then her Lord pleased her. ஹல்லேலூயா. Given her desire. அவளுடைய விருப்பத்தை கொடுத்து விட்டார். இட் இஸ் நத்திங் பட் த ட்ரூத். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை சிஷித்தார், எனக்கு ஆண்டவர் அணில் தேவைப்படுத்தாது ஆண்டவர் சிஷித்தார் சொல்லும் பொழுது உடனே அடுத்த செகண்ட்ல அந்த ஏற்றிரைத்த மாயர் வாயில் வந்து இட் இஸ் நத்திங் பட் த ட்ரூத். இது சத்தியமே அல்லாமல் வேறொன்றல்ல. உடனே பிரதர் பிரணாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவ விரும்புறதை கொடு. அவ என்ன விரும்புகிறாளோ நீ விரும்புகிறபடி உனக்கு ஆழ்கடந்த காணானிய ஸ்திரிக்கு சொன்னார். ஏனென்றால் அந்த காணானிய ஸ்திரீயுடைய விசுவாசமானது இயேசுவை பிரியப்படுத்தி விட்டது. உடனே அவர் கிராண்ட் பண்ணுகிறார். இந்த ஹேத்திரைச்சாமையாருடைய விசுவாசம் அங்கே வந்து பெண்ணாமுக்கு என்ன சந்தோஷத்தை வந்தது. ஆண்டவர் அவளை பிரியப்பட்டு விட்டார், நீ கொடு. அவள் என்ன கேட்கிறாள் கொடு. அவள் வந்து கார்னல் திங்ஸ கேட்கல, மாம்சத்துக்குரியவளை கேட்கல, எட்டர்னல் திங்ஸ கேட்டாள். ஹல்லேலூயா. அதுதான் மெச்சூர் ஃபெய்த். பேதுரு வந்து அவரை வந்து கொஞ்சம் துக்கப்படுத்திட்டான். அவனுடைய லிட்டில் ஃபெய்த் வந்து இயேசுவை துக்கப்படுத்தி விட்டது. அட்டவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று அவர் கேட்கிறார். ஆனா இந்த பெண்ணுடைய விசுவாசம் இயேசுவை சந்தோஷப்படுத்து. லிட்டில் ஃபெய்த் இருக்கும்பொழுது இயேசுவை வந்து அது கொஞ்சம் துக்கப்படுத்தும். நம்ம ஸ்ட்ராங் ஃபெய்த் இயேசுவை சந்தோஷப்படுத்தும். Believe him to the fullness. Yesu Christuvai mulumaiyaga nam viswasikka vendum. Amen.
Amen.
Mudivi parinda viswasikka vendum. Yesu Christu ungala paathu enna solluvar? Pedro paathu sonna mari atha viswasiye yen sandeya patta endru solluvara? Allavu anda kanani isriye paathu sonnadhu pole, oh man, great is your faith. Isriye un viswasam periyathu. Be it unto you even as you will. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். நம்மளுடைய விசுவாசம் தேவனை பிரித்துப்படுத்தினால் நம்ம என்ன விரும்புகிறோம், என்ன நம்ம வாழ்க்கையில் விருப்பம் இருக்கிறது அது நிறைவேறும். அப்படி சொல்லுறான், நீ விரும்புகிறபடி அதில் எல்லாமே அடங்கியிருக்கு. 25
பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று.
விரும்புகிறபடியே உனக்கு என்ன பாருங்க, உன் மகள் சுகம், அவனுக்கு மகளுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லல. அவன் மகள் சுகத்துக்கு தான் வர்ற. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகக்கூடாது. இப்ப பாருங்க, இது எல்லாருக்குமே பொருந்தும். உன் மகளுக்கு சுகம் கிடைக்கணும்னா அவளுக்கு மட்டும் பொருந்தும். இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். நீங்க என்னென்ன விரும்புறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஆகும். அல்லேலூயா. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கூடாது. என்னென்ன மனசுல உனக்கு விருப்பம் இருக்கிறதோ,
உங்களுடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தி விட்டது.
ஹல்லேலூயா.
அடுத்த செகண்ட்ல நீங்க விரும்புறபடி உனக்கு நம்ம அநேக வாண்ட்ஸ், நமக்கு அநேக விருப்பம் இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து பெற வந்திருக்கிறோம்.
ஹல்லேலூயா.
பசுதாவியானவர் இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளை உங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம்.